이리. ಹೆಸಲ್ ಇಲ್ಲಿಯ ಹೆಸಲ್ ಹೆಂಗ ಅಂದ್ರ
ಶ್ರೀಶೈಲಶದಯಪಾತ್ರಂ ಭಕ್ತ್ಯಾದಿಗುಣಾರ್ಣವಂ ಯತೀಂದ್ರಪ್ರವಣಂ ವಂದೇ ಯತೀಂದ್ರಪ್ರವಣಂ ವಂದೇ ರಮ್ಯಜಮಾತರಂ ಮುನಿಂ ಇಮಯಾದ ಕಣ್ಣಾಲ್ ಇರುಳಗಲ ನೋಕ್ಕಿ ಅಮಯಾ ಪುರಿಪುಲಂಗಳೆಂದು ನಮಯಾಮಲ್ ಇಮಯಾದ ಕಣ್ಣಾಲ್ ಇರುಳಗಲ ನೋಕ್ಕಿ ಅಮಯ ಪುರಿಪುಲಂಗಳೆಂದು ನಮಯಾಮಲ್ ஆகத்தணைப்பரணைவரே ஆயிரவாய் நாகத்தணையான் நகர் ஆகத்தணைப்பரணைவரே ஆயிரவாய் நாகத்து அணையான் நகர்
போன வாரம் இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் ஹிரண்யகசிபுவை வதம் பண்ண அந்த விருத்தாந்தத்தை எடுத்து ஆழ்வார் அனுபவித்தார் அப்படின்னு சொன்னோம் போன வாரம். அடுத்த இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இமையாத கண்ணால் இருள் அகல நோக்கி அமையா பொறிபுலன்கள் ஐந்தும் நமையாமல் ஆகத்தணைப்பார் அனைவரே ஆயிரவாயின் ஆகத்தணையான் நகர். இந்த ஆழ்வார் நினைச்சிருப்பார் போலும், இந்த தூணை புலந்துட்டு வந்தானே ஆழ்வார்களுடைய சிந்தனையே வித்தியாசமாக இருக்கும். சாதாரண ஒரு மனுஷன் நினைக்கிற மாதிரி நினைக்க மாட்டான், அதனால தான் அவன் ஆழ்வார்களானா. இந்த தூணை இப்படி பொழந்துட்டு வந்தானே நிருசிம்மன், அந்த சமயத்தில் இந்த இரண்யகசிபு முதல்ல பயந்து போனான், அப்புறம் சண்டை போட ஆரம்பித்தான். பகவானை வருவில் எதிர்க்க வருவர், ரிஷிகள் மகா யோகிகள் எல்லாரும் பக்தர்கள்லாம் காலங்காலமாக தபஸ் பண்ணுறா, பகவான் வரமாட்டேங்கிறான், ஹிருதயத்தில் கொஞ்சம் தெரிகிறான், டப்புன்னு மறைஞ்சு போடுறான், சொப்பனத்தில் வரான், ஏதோ சூச்சகம் பண்ணுறான், இந்த மாதிரிலாம் கமிச்சிட்டு ஓடி போய்டான் பகவான். இந்த இரண்யகசிபு எதிர்க்க ஆவிர் பவிச்சானே பகவான், இந்த ஆவிர் பவிச்ச பகவானுடைய திருப்படி பிடிச்சிக்க மாட்டானோ இவன் டக்குன்னு அப்படின்னு ஆழ்வாருக்கு தோன்றுறது, ஆழ்வாருக்கு வித்தியாசமாக தோன்றுறது. அவன் தான் விஷ்ணுவை கொண்டுடுவேன் சொல்லிட்டு இருக்கான், விஷ்ணுவை இவன் கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். எந்த வஸ்து இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் உயிரோ அந்த வஸ்துவை தான் எப்படி கொல்ல முடியும்? எந்த வஸ்து இல்லைன்னா எல்லாமே மிருத்தமோ எல்லாமே பிரேத்தமோ, அந்த வஸ்துவை தான் எப்படி கொல்ல முடியும்? விஷ்ணு தத்துவம் உள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம் இல்லையா? அதே அழிச்சிடுவான்னு சொல்கிறான் அவன். அழிச்சிடுவான்னு சொல்லணும்னா அவன் ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு அசடு இல்லை, தேவர்களெல்லாம் தன்னுடைய வசம் பண்ணிட்டான். இந்திரன் வாயு அக்னி எல்லாம் நம்ம உடம்புல இருக்குது இல்லையா, அத்தனையுமே இதுதான் வெளியிலையும் இருக்குது, அதனுடைய மைக்ரோ உள்ளே இருக்குது, மேக்ரோ வெளியில் இருக்குது. அது உள்ளே இருக்கிறதே வசம் பண்ணிட்டான், வெளியில் இருக்கிறதையும் வசம் பண்ணிட்டான், ஆசையை வசம் பண்ணலான அவன். பரம தத்துவத்தை தெரிஞ்சிக்கல, பல விஷயங்கள் ஆனால் தெரிஞ்சுட்டுருக்கான். இப்படி இந்த தேவர்களெல்லாம் எப்படி அடைக்கணுமோ அது மாதிரி இந்த தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவனாக இருக்கிற எம்பெருமானே அடைக்கிடலாம். அந்த பிரம்ம வஸ்து எது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கோ அது எல்லாத்தையும் அதையும் அடைக்கிடணுங்கிறதான் பார்க்குறான். அதுதான் அவன் பார்க்குறான், முடியல அவனால். இவன் யோசிக்கிற மூளை அவன் கொடுத்தது, எதில் இருக்கான் உன் சொல்லில மூலன் அப்படின்னா பிரகலாதன் கடைசியில். இதோ நீ பேசுறியா, விஷ்ணு எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்டியே, அந்த வார்த்தையில் கூட இருக்கான் விஷ்ணு அப்படின்னு சொல்கிறான் பிரகலாதன். பிரகலாதன் ஞானியாக இருக்கிறதுனால இப்போ நீ கேட்ட பாருப்பா, அந்த வார்த்தைக்குள்ள இருக்கான் அப்படின்னு. அதனால் அவனுக்கு வந்து தோணலை, இரண்யகசிப்புக்கு தோணலை. ஆழ்வாருக்கு ஆனால் ஆழ்வாருக்கு இப்படி தோன்றது, இந்த ஆழ்வாருக்கு இப்படி தோன்றதுன்னா எதிர்க்க வந்தான். அப்போ அதனால இந்த அடுத்த பாசுரத்தில் ஒரு சங்கதி சொல்கிறார், என்னென்னா இமையாத கண்ணால் இருள் அகல நோக்கி, கண்கள் இமைக்காமல் இருக்குமோ, இமைக்கிற கண்டு தான் எல்லாருக்குமே, இமையாத கண்ணு ஒன்று உண்டான். இந்த இமைக்கிறதுனால என்ன ஆறுது, அந்த இமைக்கிற டயத்தில் எதிர்க்கிறதுக்கு தெரியாமல் போடுறது இல்லையோ, எப்போ இமைக்கிறோமோ அப்போ தெரியாமல் போடுறது, அந்த இமைக்கும் போது தெரியாமல் போடுறது, அப்படி இருக்காதான். ஞானங்கிறது மறையவே மறையாது, எப்பயும் இருக்கும், சதா இருக்கக்கூடியது ஞானம். ஞானத்தை எந்த அறிவினாலும் நீ பார்க்குறியோ அது அறிவு கண், அது இமையாத கண்ணுங்கிற ஆழ்வார். இமையாத கண், அதுக்கு க்ஷோபம் கிடையாது, அதுக்கு லோபம் கிடையாது, குறைவு கிடையாது, அதுக்கு குறை குறைவுபாடுங்கிறது இல்லாத ஒரு ஞானம் உண்டுன்னா அது இமையாத கண், ஞானக்கண். இமையாத கண்ணால் இருள் அகல நோக்கி, அமையா பொறிபுலன்கள் ஐந்தும் நமையாமல், இருள் அகல நோக்கிங்கிற அந்த கண்ணால் என்னத்தை பார்க்கணும், யதார்த்தத்தை பார்க்கணும், ஸ்வஸ்வரூபம் என்ன, நம்மளுடைய ஸ்வரூபம், நம்மளுடைய நேச்சர் என்ன, ஒரு ஒரு ஜீவனா ஜீவ தத்துவமாக நாம் இருக்கோமே, நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன தான் நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணுமோ இல்லையோ. ஒரு ஒரு ஜீவனும் நாம் என்ன ஆசைப்படுறோம் நாம் கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையோ. ஆழ்வார் சொல்கிறாரு, நீ என்ன ஆசைப்படுற, உனக்கு என்ன ஆசை, ஏதோ ஒன்று ஆசைப்படுறான், கிடைச்சா ஒரு ஆனந்தம், ஆனந்தத்துலேருந்து ஆனந்தத்தை தான் தேடுறா எல்லாருமே, எல்லா ஜீவனுமே ஆனந்தத்தை தான் தேடுறா. அது புரியறதில்ல, நமக்கு என்ன வேணுங்கிறது புரியறதில்ல, தேடுறது ஆனந்தத்தை தான். இதை பண்ண ஆனந்தம், அதை பண்ண ஆனந்தம், இது கிடைச்சிருத்தனா ஆனந்தம், அது கிடைச்சிருத்தனா ஆனந்தம்னா கிடைக்க மாட்டேங்கிறது. அது வஸ்துவினால் வர்றது ஆனந்தம் ஆகாது, ஸ்வரூ என்ன, வஸ்து வந்து இந்திரியத்தை சந்தோஷப்படுத்துறது. ஒரு விளக்கு இருக்குது, விளக்கு மேலே ஒரு ஒரு பானையை அஞ்சாறு ஓட்டை போட்டு பானையை வச்சுட்றோம், இந்த ரந்தரம் வழியாக ஓட்டை வழியாக அந்த ஜோதி வெளியில் வந்துட்டுருக்கு. அப்போ என்னென்னா அந்த ரந்திரத்தினால ஜோதி வெளில வர்றதுனால வெளிச்சம் தெரிகிறது, அதுபோல் இருக்கான் நம்மளோட ஆனந்தம். இந்திரியங்கள் செவிவாய் கண்மூ குடல் என்ற ஐம்புலனும் சந்தி புவிகால் நீர்வன் பூதமைந்தம்னு சொன்னார், இதே ஆழ்வாரே சொன்னார். கண்ணால் ஒன்று பார்க்கறதுனால சந்தோஷம், காதால் ஒன்று கேட்கறதுனால சந்தோஷம், வாயினால் ஒன்று நுகர்றதுனால சந்தோஷம், மூக்கினால் ஒன்று நுகர்றதுனால சந்தோஷம், இப்படி சந்தோஷம் இருக்குது, ஆனந்தங்கிறது இருக்குது. ஆனந்தம் இங்கேருந்து தான் வருது, உள்ளேருந்து வர ஆனந்தம் தான். எப்படி அந்த ரந்திரத்து வழியாக விளக்கு வெளியில் தெரிகிறதோ அது மாதிரி நம்மளுக்கு இந்த இந்திரியங்கள் வழியாக நம்ம அதை நுகர்றோம்னு நமக்கு தோன்றது, உள்ளே ஆனந்தம் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆனந்தம் தான் வெளியிலேருந்து தெரிகிற மாதிரி இருக்குது. இதை எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, மேலே இருக்கிறது அந்த ரந்திரம் இருக்கிறத எடுத்தாச்சுன்னா ஆனந்தம், அந்த ஆனந்தத்துக்கு காரணம் கிடையாது, ரந்திரம் வேண்டாம், ரந்திரம் இல்லாமல் ஆனந்தம் உண்டு. ஓட்டை, அது ஓட்டை தேவையில்லை, அந்த ஓட்டையை எடுத்து அது இருக்கிறதுனால தான் அது பிரச்சனை, அதை எடுத்துட்டா இந்திரியங்கள்னால வர சுகத்தை எடுத்துட்டா இப்போ ஆனந்தம் போகாது, ஏன்னா ஆனந்தத்துலேருந்து வந்தோம் அப்படிங்கிறதுனால ஆனந்தம் நம்மளை விட்டு போகாது, ஆனந்தம் இருக்க தான் இருக்கும். அப்போ ஆனந்தம் அது கலப்படம் இல்லாமல் கல்மஷம் இல்லாத அது வந்து சாத்விக ஆனந்தமாக இருக்குமா, இது ராட்சச தாமச ஆனந்தமாக இருக்குது. யாராவது நம்மளை புகழ்ந்தால் நன்னாக இருக்குது கேட்குறதுக்கு. நம்மளுக்கு பிடிக்காதவளை திட்டினா ஆ நன்னா புரிஞ்சுன்ட்ருக்கான் அவளை நம்மளை அப்படின்னு தோன்றது. இதெல்லாம் பிடிக்கும் நமக்கு. நான் சொல்லலை, வியாக்கியானத்தில் இருக்குது அப்படின்னு. அப்போ இருள் அகல நோக்கினா, இந்த இருள் அகலணும், இமையாத கண்ணால் இருள் அகல நோக்கி, அந்த ஞானங்கிற சக்ஷுஸ்னால ஞான கண்ணுனால இருள் அகல நோக்கி அப்படின்னா என்னத்தை தெரிஞ்சுக்கணும்? நம்ம நம்ம ஸ்வரூபம், நம்மளுடைய ஸ்வஸ்வரூபம் என்ன? பல ஸ்வரூபம் ஜீவனுக்கு, பல ஸ்வரூபங்கள் உண்டு நமக்கு. நாம அனாதியாக இருக்கிற வஸ்து தான் ஜீவ தத்துவம். இது ஒன்றும் பல சரீரம் எடுத்துருந்தாலும் ஜீவ தத்துவம் அனாதியாக இருக்கிற விஷயந்தான். அதனால் நித்தியத்துவம்னு ஒரு குணம் உண்டு ஜீவனுக்கெல்லாம், என்றைக்கு இருக்கிறதுங்கிறதுனால. எட்டர்னிட்டி, எட்டர்னல் இல்லையா, நித்தியத்துவம் அது உண்டு நம்ம ஜீவ தத்துவத்துக்கெல்லாம். ஞாத்திருத்துவம்னு ஒரு குணம் உண்டு. ஞாத்திருத்துவம்னா தன்னை பற்றி தெரிஞ்சுட்டுருக்கு, ஞானம் உள்ளவனாக இருக்கான் ஜீவன். இந்த சரீரத்தில் இருக்கான், இன்னொரு சரீரத்துக்கு போகிறான், கர்மத்துக்கு தகுந்தது அனுபவிக்கிறான். பல குணம் உண்டு. பிரதானமான ஒரு குணம் உண்டான் ஜீவனுக்கு, அதை உண்டியும் புரிஞ்சுடுத்துனா போருமா, அதுதான் தடையாக இருக்குது. இவன் வந்து உயர்ந்த ஆனந்தத்தை அடையிறதுக்கு தடையாக ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இவன் ஒருத்தனுடைய சொத்து, இந்த சொத்தை உடையவன் ஒருத்தன் உண்டு, இந்த ஜீவ தத்துவத்தை சொத்தாக உடையவன் ஒருத்தன் உண்டு, அவனுடைய சொத்து இவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா போருமா, அதுதான் உண்மையான இருள். என்னென்னா ஸ்வதந்திரன், நாம் ஸ்வதந்திரன்னு நினைக்கிறது இருக்க, அதுதான் உண்மையான இருளாம். அப்போ சேஷத்துவம்ங்கிற ஒரு குணம் உண்டு ஒரு ஒரு ஜீவனுக்கும், ஒரு ஒரு ஆத்மாவுக்கும். என்ன சேஷத்துவங்கிற குணம்னா, இந்த ஆத்மாங்கிறது நமக்கு சொந்தமான வஸ்து இல்லை. இது எவன் நியாமகன, பின் யாருக்கு சொந்தமான வஸ்து, எவன் அதை உபயோகப்படுத்துகிறானோ, எவன் இட்ட வழக்காக அது நடக்கிறதோ அவனுக்கு சொத்து. நேச்சுரலாக அப்படி தானே. இப்போ என்னோடய சொத்து இந்த ஸ்ருதி பாக்ஸ்னா ஸ்ருதி பாக்ஸ் தன்னைத்தானே சுதந்திரமாக நினச்சிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா நான் வேணால் ஆஃப் பண்ண போகிறேன், எடுத்து உள்ளே வைக்க போகிறேன், எடுத்து போகிறேன், வேணால் திருப்பி எடுத்து வச்சுக்க போகிறேன், என்ன ஸ்ருதி வேணுமா வச்சுக்க போகிறேன். அப்போ என்னோட சொத்து அப்படிங்கிறத இது ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் என்னோட சொத்து தான் இது. அதுபோல் ஜீவ தத்துவமான நாம் எல்லாரும் பகவானுடைய சொத்து அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்கிறது, இது ஞானம் அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வர். எம்பெருமானுடைய சொத்து தான் நாம் தனி வஸ்து கிடையாது, நாம் சுதந்திரன் கிடையாது. ஏதோ அம்மாவோ அப்பாவோ மனைவியோ மக்களோ அந்தந்த ஜென்மாவில் வரா இருக்கா போகிறா, என்றைக்கும் ஒருத்தன் தோழனாக இருக்கான் இந்த ஜீவனுக்கு, இந்த ஆத்மாவுக்கு கூடையே இருந்துட்டுருக்கான். உன்னுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி உன்னை அழைச்சின்னு போயின்ட்டுருக்கான், ஒரு தத்துவம் உண்டு அப்படின்னா அவன் இட்ட வழக்கா நீ இருக்கேங்கும் போதே நீ அவன் சொத்துங்கிறது தெளிஞ்சு போடுறத. அப்போ அவன் சொத்து நாம அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிறது, அது வெறும் அது வந்து புஸ்தகத்தில் படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி, அது இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடாதான், இது உணர்வு பூர்வமாக இருக்கணுமா. உணர்வு பூர்வமாக இருக்கணும்னா அவனுடைய குணம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சால் தானே. யாருடைய சொத்து நாமளோ அவங்க கூட நமக்கு தெரிஞ்சால் தானே அவங்ககிட்ட நமக்கு அஃபினிட்டி வரும், ஒரு அவங்ககிட்ட ஒரு ஈர்ப்பு வரும். அதுதான் சொல்லிட்டு வர்றார் அவன் எத்தகையவன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். ஒரு ஒரு பாட்டிலே அனுபவிச்சுருந்தவர். இருள் அகல நோக்கி, இமையாத கண்ணால் இருள் அகல நோக்கி, இந்த இருள் அகலணும். நம்ம சுதந்திரன், நம்ம இஷ்டப்படி நாம் நடந்துக்கலாம். நடந்துனா நீ உன் இஷ்டப்படி நடந்துனா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க போகிற, அதுக்கு தகுந்த மாதிரி கர்மாவை சேர்த்துக்க போகிற, அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷ துக்கப்பட போகிற, அப்படியே இருக்க போகிற. அப்போ நீ அடிமையோ, அவனுக்கு அடிமையோன்னா அடிமைத்தனம்தான். ஆனால் அவனாட்டமே பல குணங்கள் உனக்கு உண்டு, அவனை விட்டு பிரியாமல் நீ இருக்கலாம். ஒரு தகப்பனார் இருக்கான், தகப்பன் வந்து ரொம்ப சௌக்கியமாக வச்சுட்டுருக்கான் பிள்ளைய, என்னென்ன வசதி பண்ணுமோ எல்லாம் பண்ணி கொடுக்குறான். இவன் அப்பாவுக்கு அடிமையா, பையன் அப்பாவுக்கு அடிமை அப்படின்னு நினச்சான்னா அது மடமை. அது உறவு இல்லையா, தகப்பன் இல்லையா அவன். இவன் எப்படி அவன் சொத்தோ அது மாதிரி தகப்பனும் பிள்ளையோட சொத்து தானே. அப்போ பகவானும் நம்ம சொத்து தான். பகவானோட சொத்து நாமங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பகவானும் நம்மளோட, பகவான் நம்மளுடைய சொத்து. சொத்து இல்லாதவன் என்ன பகவான்? அப்போ இதான் இந்த ஞானம். நமக்கும் அவனுக்கும் உள்ள அவனுடைய சுரூபம், நம்ம சுரூபம் என்ன, நமக்கும் அவனுக்கும் உள்ள உறவு முறை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஞானம். இருள் அகல நோக்கி, இமையாத கண்ணால் இதை புரிஞ்சுக்கணுமா? இமையாத கண்ணால் இருளகலை நோக்கி அமையா பொறி புலன்கள் ஐந்தும் நமையாமல் பொறிங்கிறதுக்க, அதாவது இந்திரியங்கள். தமிழ் வார்த்தை ரொம்ப கரெக்டாக இருக்குது பாருங்க, சமஸ்கிருத வார்த்தையை காட்டலாம். பொறின்னு வச்சா அதுக்கு பேர், இந்திரியத்துக்கு பொறின்னு பேர் வச்சுருக்கார். பொறின்னா பிடிக்கிறது, எலி பொறி சொல்கிறோம், எலி பிடிக்கிறதுக்கு எலி பொறின்னு பேர். மனுஷன் அது மாதிரி மாட்டை வைக்கிறதுக்கு இந்திரியங்கள் பொறி அப்படின்னு பெறாது. பொறி புலன்கள் ஐந்தும் அமையாமல் அமையா பொறி அப்படிங்கிற இது வந்து அக்னியில் விடுற ஆகுதியை வாட்டம் நெய்யை போலையாம். இது நெய் இந்த ஆகுதியோட இந்த அக்னி அணைஞ்சிரும்னா கிடையாது. இது நீ இதுக்கு இதை நீ சந்தோஷப்படுத்த இன்னும் இதுக்கு ஆசை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இது இந்த இதோட இதை சந்தோஷப்படுத்தி இதை முடிச்சுடலாம் அப்படின்னு நீ நினச்சா அது உண்டி, அதுதான் முடியாது. உலகத்தில் காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலை டுழுதிருக்கணும் நமன் தம தலைகள் மீதே அப்படின்னார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். காவலில் புலன், அது காவல் இல்லாத கட்டுக்கடங்காத புலன்கள், அமையா புலன்கிற இந்த ஆழ்வார். அது அமையாது, அது அமக்கு அது வந்து அமையவே அமையாது, ஒடுங்காது. அமையா பொறி புலன்கள் ஐந்தும் நமையாமல் ஆகத்தணைப்பார் அனைவரே, ஆயிரவாய் நாகத்தணையான் நகர். சரி, நீ அவனுக்கும் உனக்கும் தனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு முறையை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்திரிய ஜெயம் கிடைக்கல, ஆனால் நம்ம இந்திரியங்களை நம்மளால் ஜெயிக்க முடியல. புலன்களை ஜெயிக்க முடியல அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நம்மளுடைய பொசிஷன் என்ன? பகவானுடைய இடத்துல, பகவானுடைய கோர்ட்டில் நம்ம எங்கே இருக்கோம்? அதுக்கு சொல்கிறார், ஆகத்து அணைப்பார் அனைவரே. இது அவனுடைய சொத்து, நான் என்ன புரிஞ்சுட்டேன். ஆனால் இந்திரிய ஜெயம் என்னால் முடியல. இந்த லௌகீகமான உலக ரீதியான விஷயங்கள் எல்லாம் அனித்தியம் அப்படி இப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியறது, ஆனால் இதை என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ பகவான் என்ன பண்ணுவான் அவளை அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார். அப்போ ஆழ்வார் என்ன சொல்கிறார், ஆகத்து அணைப்பார் அனைவரே. அப்போ அந்த ஹிருதயத்தில் மனசில், ஆகம்னா மனசுன்னு ஒரு அர்த்தம், ஆகம்னா சரீரம்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தமும் தமிழில் ஆகம்ங்கிறது. ஆகத்து அணைப்பார் அவனே உன் மனசில் வந்து விடறான், உன் மேலே வந்து விடறான்னு வச்சுக்கோ. அவன் உன் மேலே வந்து விழும்போது, பகவானாக உன் மேலே வந்து விழும்போது உனக்கு ஒரே ஒரு ஞானம் இருந்துட்டா தேவலாம். உனக்கு இந்திரிய ஜெயம் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் சுதந்திரன், இந்திரிய நிகிரகம் பண்ணி எல்லாத்தையும் புலன்கள்லாம் அடக்கி நீ அவனை தியானம் பண்ணி நீ வரவழிக்கிற. நீ இதை பண்ணிட்டதுனால அவன் வந்துவிடணும்னு அவசியம் இல்லையா பகவானுக்கு? நீ இதை பண்ணுறேங்கிறதுனால வந்துவிடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவன் சுதந்திரன், வரணும்னு அவசியம் அவனுக்கு கிடையாது வரணும்னு அவசியம் கிடையாது. இதை மதித்து வருவான், எவ்வளோ அவன் கிடைக்கணும்னு நினைப்பா அவ்வளோ கிடைப்பான். அந்த அடியானுக்கு முழுமையாக கிடைப்பான்னு சொல்ல முடியாது, கிடைக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. சரி, இதெல்லாம் ஒன்றுமே பண்ணல, அயோக்கியத்தனமே அலைஞ்சுட்டு இருக்கான்னு, அவங்ககிட்ட பகவான் போகப்படாதுங்கிற கட்டுப்பாடும் பகவானுக்கு கிடையாது. அப்போ தான் பகவான் அவன் அந்த மாதிரி இருந்தால் தான் எவனுக்காக ஒருத்தனுக்கு ரேண்டமாக ஒருத்தனை சூஸ் பண்ணி அவனுக்கு அனுகிரகம் பண்ணுற சக்தி பகவானுக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு குணம் உண்டு பகவானுக்கு, ஒன்றுமே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்காது. அவனுக்கு பண்ணுறதா அனுகிரகம் பண்ணுறது தான் பண்ணிவிடுவான். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் வரான்னு வச்சுக்கோ அப்படிங்கிற ஆழ்வர், உன்னை தேடி பகவான் வர, நீ ஒன்றுமே உனக்கு யோகியதே கிடையாதியா. இமையாத கண்ணால் இருள் அகலை நோக்கி அமையா பொறிபுரங்கள் ஐந்தும் நமையா, இந்த இந்திரிய ஜெயம்லாம் கிடைக்கல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டுருக்க, நீ எல்லாத்துக்கும் மேலே சுவாமி ஒத்தவன்டா நாம் அவன் சொத்து தான் அப்படிங்கிறத உணர்வு ஊர்வனை உணர்ந்துருக்கேன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி சமயத்தில் எம்பெருமான் உங்ககிட்ட வந்தான்னா நீ வந்தவனை விளக்காத அப்படிங்கிறார் ஆழ்வார். அவனே வருவான், பல பேருக்கு அவனே வரான், வந்தானே நீ விளக்கிடாத அவனை. இப்போ அது இரண்ய கட்சி இப்போ சொல்லிட்டு இதை சொல்கிறது தான் என்ன அர்த்தம், நேராக அந்த ஸ்தம்பத்தை பழந்து பகவான் ஆவிர் பவிக்கும் போது ஆழ்வார் தோன்றது என்னடா, நேராக எதிர்க்க வந்து நிற்கிறான், எவ்வளோ நாள் எவ்வளவோ தபஸ் பண்ணி வரமாட்டான், டக்குனு அவன் திருவடியை பிடிச்சிக்க மாட்டான், அவன் காலை பிடிச்சிக்க மாட்டான், அந்த இரண்யகசிபு சண்டை போடுறானே அவன் அவரோட அப்படின்னு நினைக்கிறார் ஆழ்வார். அதனால அவர் சொல்கிறார், தான் மேலே வந்து விடுற சமயத்தில் பகவானை நினச்சி அப்பயாவது நீ பிடிச்சிக்கியே, உனக்கு வந்து அவன் யாரோ நாம யாரோங்கிற அந்த உன்னுடைய ஸ்வரூபமும் உன்னுடைய நேச்சரும் அவனுடைய நேச்சரும் உனக்கு அவனுக்கு உள்ள உறவு தெரியாமல் நீ அவனை எழுந்து விடாத அப்படின்னு பதைக்கிறார் இந்த ஆழ்வார். இமையாத கண்ணால் இருள் அகல நோக்கி அமையா பொறிபுலன்கள் ஐந்தும் நமையாமல். பல பேர் ததிபாண்டனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். ததிபாண்டன் ஒருத்தன் பகவான் வந்தால் பகவானை பிடிச்சி வச்சு விட்டான். பசங்கள்லாம் கண்ணாமூச்சி விளையாடுறா கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாரும். அங்கேயும் அங்கேயும் ஒளிஞ்சுக்கிறா, எங்கே ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடுறா. கிருஷ்ணன் எத்தேகமாக நம்ம சர தளர்வின்றியே என்றும் எங்கும் பறந்த தனி முதல் ஞானம்ங்கிறார் அவரை. எதனால் நீங்கள் பார்க்குறேனோ, எதனால் நான் பேசுகிறேனோ, எதனால் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, எல்லாத்துக்கும் சப்ஸ்ட்ராட்டம் ஒன்று உண்டுன்னா அதுதான் பிரம்மம், அதுதான் கிருஷ்ணன். எல்லாத்தையும் தாங்கிற அத்தனை கான்சியஸையும் தனக்குள்ளே ஒடுக்கி வச்சுருக்கு, அத்தனையும் ஒன்றுக்கு தெரியும்னு வச்சுப்போம், அதுதான் கிருஷ்ண தத்துவம். இது கிருஷ்ணன். இப்படி இந்த கிருஷ்ணன் விளையாடின்னு இருக்கும் போது எங்கே ஒழிஞ்சிக்கிறதுன்னு தெரியல. அவசரம், அந்த பையன் வந்துடுவான் போல் இருக்கு. அப்போ பல இந்த தயிர் விற்கிறவன் தான் ஓடி தயிர் விற்றுன்னு வந்துருக்கான். ததிபாண்டன் பேர். அவங்ககிட்ட போய் கேட்குறார், இந்த பசங்கள்லாம் துரத்துறா, உன் பானைக்குள்ளே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன், நீ பார்த்தா நீ எங்கே என்னை கேட்டார், நான் பார்க்கலன்னு சொல்லிவிடு அப்படிங்கிறார் அவங்ககிட்ட. அப்படியா, அவனுக்கு இந்த கிருஷ்ணனை பார்த்தா அழகாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறான், தூக்கி பானைக்குள்ளே இடம் கொடுத்துட்றான், மேலே வச்சு நான் பாட்டு போகிறான். பசங்கள்லாம் அங்கேயும் தேடுறா, தேடினா கிடைக்கல. அவனுக்கு தரிபண்ணன் வந்து கேட்குறேன், நீ பார்த்தியோ அப்படின்னு கேட்குறேன். நான் பார்க்கலையே கிருஷ்ணனை பார்க்கல. சரி போய்டு, சரி கிருஷ்ணன் உள்ளே தட்டுறான், சரி இறக்கி விடு, என்ன இறக்க மாட்டேன் அப்படிங்கிறான். உன்னை இறக்கி விட மாட்டேன், உன்னை இறக்கி விட மாட்டேன் கிருஷ்ணா. கிருஷ்ணனுக்கு என்ன, அந்த பிரலம்பாசுரன் திருநாவர்த்தன் 100 அசுரம் நான் கொண்டிருக்கான் கிருஷ்ணாவதாரத்தில் குழந்தையாக இருக்கும்போது. இவனோட விளையாடுறான் கிருஷ்ணன். அதாவது தன்னை நோக்கி வந்த பகவான் உடலையும் அவன் ததிபாண்டன். அதுக்காக சொல்கிறேன், அவன் என்ன பண்ணான் நான் ததிபாண்டன், நீ தான் மூல வஸ்து அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த பானையாகவும் பானைக்குள்ளே இருக்கிற வஸ்துவாகவும் பானையை சேர்க்குற வஸ்துவாகவும் இந்த மண்ணாகவும் இதை பைண்ட் பண்ணுற ஃபோர்ஸாகவும் நீ தான் இருக்க, அது உள்ளுக்குள்ளேயும் நீயே உட்காண்டிருக்க, என்னை நீ தான் பேச வைக்கிற. ஒரே ஒரு விஷயம், ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்ககிட்ட, நீ எனக்கு மோட்சம் கொடுக்கணும், அப்போ தான் உன்னை விடுவேன் அப்படின்னா. ததிபாண்டன், நீ எனக்கு மோட்சம் கொடுக்கணும், என் பானைக்கு நீ உட்காந்த பானையோட சேர்த்து என்னை வைகுண்டத்துக்கு அழிச்சின்படு, நெசப்புனர் ஆவர்த்ததேன்னு வேதம்லாம் சொல்கிறது. மாசுனா சுடருடம்பா மலராது குவியாதுங்கிற மாசுனா சுடருடம். லைட் பீயிங்ஸாக இருக்காள் அங்கே எல்லாரும், ஒளிப்பிழம்பாக இருக்கா அங்கே எல்லாரும். மாசுனா சுடர், இந்த சுடர் இல்லை, நம்ம கண்ணுக்கு தெரியுற சுடரில் நம்ம கண்ணால் பார்க்க முடியாத சுடர், மாசுனா சுடர் அப்படிங்கிற அர்த்தம். அழுவார்கள்லாம் அப்படி என்னை கொண்டு விடுங்கிறார், அப்படி என்னை கொண்டு போயிடுங்கிற அவனுக்கு கொடுத்துடுறார். கேட்டால் கொடுத்துட்றான், அவன்கிட்ட இருக்க விஷயம் என்ன. இவன் இந்த ரிஷிகளாட தபசு பண்ணானா, தலைகீழ் தொங்கினானா, தண்ணியில் நின்னானா, தண்ணியில் முடிஞ்சானா, ஒன்றும் பண்ணலை அவன். இப்படிலாம் இருக்கான். இப்போ என்ன பகவான் சர்வ சுதந்திரங்கிறதுக்கு, இந்த மாதிரி தானாக வந்து விழுவான் மேலே. ஒரு சந்தர்ப்பம் எப்போ வருவான்னு தெரியாது, வருவான் எந்த சந்தர்ப்பத்திலே எந்த ரூபத்தில் எப்படி நமக்கு வருவான்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு கால் ஒன்னிடத்த பகவான் தேடின்னு வரும்போது வேண்டான்னு தள்ளிடாது, தட்டிடாத, ரெடியாக இருது வாங்கிக்கிறதுக்கு, அவனுடைய கிருப்பையை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக நீ அப்படிங்கிறார். ஆகத்தணைப்பார் அனைவரே, எங்கள் ஆயிரவாய் நாகத்து அணையான் நகர். ஆயிரவாய் நாகத்து அணையான் நகர் எங்கே போவாளாவா, வைகுண்டத்துக்கு போடுவாளாம். ஆச்சாரியரோட அனுகிரகம், குருநாதனுடைய அனுகிரகம் கிடைக்கும் போது அப்படி தான் இருக்கணுமா. நீ போ, ஒரு குருநாதனுக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னா, நமக்கு வந்து பேராசை இல்லாத உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா, நமக்கு என்ன குருவோ நம்ம குரு நம்மளை தேடிட்டு வந்துடுவார். நமக்கு யார் ஆச்சாரியனோ அதில் சந்தேகமே கிடையாது. அங்கங்கே கண்ட இடத்துல போய் கண்ட இடத்துல மாட்டிக்கிறதெல்லாம் என்னென்ன, இங்கே இவனுக்கும் சரியில்லைன்னு அர்த்தம், போகிறவனும் சரியில்லைன்னு அர்த்தம். இல்லைனா மாட்டிக்க மாட்டான். நல்ல சரியான அவனுக்கு நோக்கம் இருந்தது, அவனுக்கு வந்து சரியான அறிவு பசி இருந்தது, இல்லைனா ஞான பசி இருந்தது, இல்லைனா சரியான அவனுக்கு நல்ல தர்ம சிந்தனை இருந்ததுன்னா அவன் சரியான இடத்துக்கு தான் போவான், தப்பான இடத்துக்கு போய் மாட்டிக்க மாட்டான். அந்த எண்ணம் இருந்துருத்துன்னா நம்ம குருநாதால் சொல்கிறதும் அப்படி தானா. இந்த மோட்சங்கிறது சொல்கிறேன், மோட்சங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதுதான் கிடைக்கக்கூடியதுலேயே ஒரு ஜீவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த வஸ்துவிலே உயர்ந்ததுலேயும் உயர்ந்தது, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதனால தான் பரமம்னு பேர் அது. பரம ஆனந்தம்னு சொல்ல, ஆனந்தம் சொன்னமே ஆனந்தம், பரம ஆனந்தம்னா அதுக்கு மேலே சூப்பர் லேட்டிவாக ஒன்றும் கிடையாது, அதுதான் பரம ஆனந்தம். அந்த மாதிரி பகவான் கிருப பண்ணும்போது நீ ஆகத்து அணைப்பார், அப்படி அப்படி வந்து விழும்போது நீ அணைச்சுன்ற அவனங்கிற ஆகத்து அணைப்பார் அப்படி அவனுடைய மனசனால் அவனை அணைக்கிறவர்கள் இருக்காளே, அவன் வந்து மேலே விழும்போது அணைக்கிறவர்கள், அவனை விடாமல் பிடிச்சிக்கிறவர்கள் அனைவரே ஒரு இடத்துக்கு போய் சேருவா. எங்கன்னா ஆயிரவாய் நாகத்து அணையான் நகர். ஆயிரவாய் நாகம்ங்கிறது சகஸ்திர பணாபணங்களோட கூடின ஆதிசேஷன். ஆதிசேஷன்கிறவன் பெரிய அவன் தான் சேஷன்னா, சேஷத்துவம்னு ஒரு குணம் சொன்னவன் ஜீவனுக்கு. சேஷத்துவம்னா சொத்தாக இருக்கக்கூடிய தன்மை, பகவானுக்கு சொத்தாக இருக்கக்கூடிய தன்மை. ஆதிசேஷன் அவருக்கு பேர். ஏன்னா அவர் முதல் சொத்தான், அவர் விட்டு பிரியறதே இல்லை பகவான். எப்பயும் அவர் கூட வச்சுருக்க பகவான்கிறதுக்கு அடையாளம். தாயார் கூட இல்லாமல் காட்டில் நடக்கிறான் ராமா. இந்த லக்ஷ்மணன் இல்லாமல் நடக்க மாட்டான், லக்ஷ்மணன் கூடையே இருப்பான். என்ன லட்சுமணன் தான் அவன், இவன் இவன் சொத்து, இவன் சுவாமிங்கிற அர்த்தம். ஆஞ்சநேயர் வந்து பேசும்போது இவர் சொல்கிறார், ராமர் பேச மாட்டேங்கிறார், என்னென்னமோ கேட்குறார் அனுமர். சதுவுலன்னி சதுவி சங்கராம்சோத்பவுடு நாகசம்பவுடு மொக்க கதலு தம்முனி பல்க ஜேசி திவிகா அப்படிங்கிற தேகர ஆடமோடி காலத்தில் கேட்குறார். அவன் படித்த படிப்புக்கு, அவனுக்கு இருக்கிற ஞானத்துக்கு, அவனுக்கு இருக்கிற அறிவுக்கு, அவனுக்கு இருக்கிற வீரத்துக்கு அவனுக்கு நிகர் அவன் தான் ஆஞ்சநேயன். பலம், பிரம்மச்சரியம், அறிவு, என்ன வேணும், என்ன தெரியாத விஷயமே கிடையாது. அத்தனையும் சகலமும் தெரிஞ்சவன், சாஸ்திரஜன், எல்லாம் படித்தவன், நவவியாகரண பண்டிதன். தெரியாததே கிடையாது, எல்லாம் லௌகீகமாகவும் எல்லாம் தெரியும். என்ன சீதையை பார்த்து மேலேருந்து இவளோட எந்த பாஷையில் பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறார் அனுமார். சம்ஸ்கிருதத்தில் பேசினா குரங்குக்கு எப்படி சம்ஸ்கிருதம் தெரியும்னு சந்தேகப்படுவா? இந்த பாஷை பேசினா சந்தேகப்படுவா? அந்த பாஷை பேசினா சந்தேகப்படுவா? இந்த பாஷை பேசினா புரியாது. மிதிலையில் இருக்கிற பேச வேண்டாம், சரி கோசல தேசத்தில் அயோத்தியில் பேசுகிற பாஷையை நம்ம பேசுவோம். அப்படின்னா இத்தனை பாஷையும் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அயோத்தியில் எல்லோரும் பேசுகிற பாஷையில விட்டு பேசுவோம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணிக்கிறார். இந்த பாஷையில் பேசலாம் அப்படி எல்லாம் தெரியும். அவர் அப்படியே ராமனை பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொல்கிறார் ராமனை பார்த்து, இந்த மாதிரிலாம் இருக்கியா நீ, என்னென்ன வேதங்களில் பிரம்ம வஸ்துவுக்கு என்னென்ன லட்சணம் சொல்கிறதோ அந்த லட்சணங்கள்லாம் அந்த எதிர்க்கிற ராமனிடத்தில் ஏறிட்டு சொல்லி, இப்படி இருக்கியே, இப்படி இருக்கியே, இப்படி இருக்கியே, நீ யார் அப்படின்னு கேட்டால், ஆமாம் நீ நினைக்கிற அந்த பிரம்ம வஸ்து தானா அப்படின்னு ராமன் பேச மாட்டேங்கிறான், பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். கதலு தம்முனி பல்க ஜேசி தீவிகா, அப்பேற்பட்ட எல்லாம் படித்த ஆஞ்சநேயனே வந்தபோது கூட நீ வந்த நீ தம்பியை தம்பியை பேச விட்டுட்டு நீ பாட்டு ஓசப்படாமல் இருந்தவன் தானே, என்னோடையா நீ பேச போகிற அப்படிங்கிற தேகப்பெரும் ஆட மோடி கலத, என்னோடையா நீ பேச போகிற, அப்பேற்பட்ட ஆஞ்சநேயனோடய நீ பேசாமல் தம்பியை நான் பேச விட்டு நீ அயோக்கியம் அப்படிங்கிறார் ராமனை தியாகபிரம்மம். அப்படி அவர் வந்து அப்போ லட்சுமணன் சொல்கிறான், நான் தசரதனுக்கு நாங்களாம் பிள்ளையாக பிறந்தோம், இவனோட நான் இவனுக்கு பின்னாடி பிறந்ததுனால இவன் தம்பின்னு இவன் சொல்லிப்பான், உண்மை கிடையாது. அப்படி இல்லை, இவன் எல்லாருக்குமே சுவாமி, எனக்கும் சுவாமி, எல்லாருக்கும் சுவாமி இவன். இவனுடைய குணங்களை பார்த்து இவனுக்கு நான் என்ன தோத்து போயிட்டேன் இவன்கிட்ட, நான் அவ்வளோ உயர்ந்த குணங்கள் உடையவன் இவன். நீ அழகுன்னு எடுத்துக்கோ, வீரன் எடுத்துக்கோ, உதார குணம் எடுத்துக்கோ, நல்ல குணம் எடுத்து, என்னென்ன குணங்கள் உன்னால் இருக்கிறதுலையே ஒஸ்தியான உன் கல்பனைக்கு அப்பாற்பட்ட குணங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை குணமும் ஒரு இருக்கிற ஒரு இடம், அதுக்கு பேர் ராமன்னு பேர். இந்த குணத்துக்காக நான் என்ன இவன்கிட்ட தோத்து விட்டேன்பா அப்படின்னு சொல்கிறான் ராமன் இடத்துல. இவ லட்சுமணன் சொல்கிறான், நான் தம்பி இவன், எனக்கு அண்ணங்கிறதுனால இவன் பின்னாடி நான் வரல, அதை நான் புரிஞ்சுக்கோ, இதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுபோல் ஆகத்தான் அந்த, அதாவது என்னென்னா அவனுடைய குணத்தை பார்த்தா என்ன ஆகிடுவான்னா, ஆயிரவாய் நாகம், இதுதான் அந்த லக்ஷ்மணன் அதுக்காக சொன்னேன். ஆயிரவாய் இந்த நாகம் இருக்க அது வந்து எம்பெருமான் விட்டு பிரியாது, ஏன்னா எம்பெருமானோட குணங்களை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்குது, பகவானுடைய குணங்களை நன்னா புரிஞ்சுட்டு ஒருத்தன். அதனால் அவன் பகவான் அவனை விடுறதில்லை, முதல் சொத்து அவனுக்கு ஆதிசேஷன் அப்படின்னு அர்த்தம். அவனை வச்சுட்டு இருக்கான், அவன் இருக்கிற இடமான அந்த பரமபதமான வைகுண்ட புவனத்தை போய் நீ அடைவாய். என்னென்ன நீ இமையாத கண்ணால் இருளகலை நோக்கி நீ அவனை தெரிஞ்சுக்கோ. சரி அதெல்லாம் நீ பண்ணலை, அமையா பொறிபுலன்கள் ஐந்தும் நமையாமல் உன்னுடைய இந்திரியங்களை நீ ஜெயிக்கலைன்னே வச்சுக்கோ. ஆனால் அவன் சுவாமி நாம சொத்துங்கிற எண்ணத்தோடு நீ இருந்தேன்னா அவன் உன்கிட்ட வரும்போது நீ விளக்க மாட்ட, அவனாக வலிய வரும்போது நீ விளக்காமல் இருந்தால் கூட போகிறோம், உன்னை அவன் அங்கே அழிச்சன் போடுவான், உனக்கு உயர்ந்த பதத்தை கொடுத்துருவான். இப்படி ஒரு அர்த்தம். அனைவரே அதே கொஸ்டின் மார்க்காக போடணும்னு வச்சுக்கோங்க, இமையாத கண்ணால் இருளகலை நோக்கி அமையா பொறிபொருள்கள் ஐந்தும் அமையாமல் ஆகத்து, ஆகம்னா உடல்னு ஒரு அர்த்தம் சொன்ன முடியும், அந்த அர்த்தத்தை எடுத்துருந்தோம்னா என்ன வரும், இந்த மாதிரி இமையாத ஞானக்கண்ணுனால எம்பெருமானோட சொத்து நாம அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அமையா பொறிபொருள்கள் ஐந்தும் அமையாமல் இந்திரிய ஜெயம் ஏற்படாமல் கட்டுப்படுத்தாம ஆகத்தணைப்பாரு. உனக்கு சரீர அபிமானம் இருந்து நீ வந்து சரீரத்தில் சுகிக்கிறது தான். போற இடத்துல வரப்போற இடத்துல எல்லாம் நீ தப்பு பண்ணி திரிஞ்சன்னா உனக்கு சரீர அபிமானம் விடலைன்னா, உனக்கு வந்து இந்த தேகா அபிமானம் விடலைன்னா, ஆயிரவாயன் ஆகத்தணையான் நகர் அனைவரே போய் அங்கே போய் சேர முடியுமா அப்படின்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் வர மாதிரி பாட்டுவிட்டார். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் விசேஷமான அர்த்தம் முதல்ல சொன்னது, இந்திரிய ஜெயம் கிடச்சி பகவான் நம்மளுடைய நாம பகவானுடைய சொத்துங்கிறத புரிஞ்சுண்டு நீ இந்திரியத்தை ஜெயிச்சு நீ அந்த மாதிரி இல்லாமல் நீ வந்து சரீர சுகத்தில் ஈடுபட்டிருந்தேன்னா உனக்கு பகவான் கிடைப்பானா வைகுண்டம் கிடைக்குமான்னு ஒரு அர்த்தம். இப்படி ரெண்டு அர்த்தம்.
நகரம் அருள் புரிந்து நான் முகர்க்கு பூமேல் நகரம் அருள் புரிந்து நான் முகர்க்கு பூமேல் பகரமறை பகர்ந்த பண்பன் பெயரினைய புந்தியால் சிந்தியாது பெயரினைய புந்தியால் சிந்தியாது ஓதி உருவெண்ணும் அந்தியாலாம் பயனங்கன் நகரமருள் புரிந்து நான் முகர்க்கு பூமேல் பகரமறை பகர்ந்த பண்பன் பெயரினைய புந்தியால் சிந்தியாது ஓதி உருவெண்ணும் அந்தியால் பயனங்கன்
கர்மட்டர்கள்னு இருந்தா ஒரு காலத்தில், இப்போ இல்லை. அந்த மாதிரி வேதத்தில் கர்மகாண்டம் ஞானகாண்டம் ரெண்டு பாகம். ஞானகாண்டங்கிறது உபனிஷத்து, வேதத்தினுடைய கடைசியில் வர்றது வேதாந்தம். கர்மகாண்டங்கிறது முன்னாடி இருக்கிற எல்லாரையும் தேவதைகளை சொல்கிறது, பல தேவதைகளை உபாசனை பண்ணுற சூக்தங்களெல்லாம் கொண்டது கர்மகாண்டம்னு பேர். இந்த கர்மகாண்டத்தில் என்னென்ன தேவதைகளை எப்படி எப்படி விதவிதமான மந்திரங்கள் என்னென்ன மந்திரங்களை எப்படி எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் எல்லாம் அதில் விஷயங்கள்லாம் இருக்கு. பலவிதமான யாகயங்கள் கர்மங்கள் நிறையா உண்டு இல்லையா வைதிகமாக. வேதத்தை நன்னா ஓதி கசடர கற்று வேத மந்திரங்கள்னாலே தனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் சாதிச்சு கொண்டிருந்தவர்கள்லாம் பல பேர் இருந்திருக்கா. அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்திருக்கா. அந்த மாதிரி பலவிதமான யாகங்கள் உண்டு, சோம யாகங்கள் முதலான யாகங்கள்லாம் உண்டு. இந்த யாகத்தை இப்படி இப்படி பண்ணால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. வேதங்கிறது எழுதா கிளவி, வேதத்தினுடைய கௌரவம் புரிஞ்சாதான் இந்த ஸ்லோகத்தினுடைய இந்த பாசுரத்தினுடைய ஆழம் புரியும் நமக்கு. அதனால் அதை சொல்கிறேன், வேதங்கிறது எழுதா கிளவி. பகவானை போலவே அதுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது, அனாதி, எப்போ அன்னைக்குமா இருக்கிறது, அனந்தமானது, அளவும் கிடையாது, இவ்வளோதான் கிடையாது. ஞானங்கிறதுக்கு ஏது அளவு? அதனால் அளவு கிடையாது. அது அதுக்கு ஒரு கர்த்தா கிடையாது, இவன் தான் பண்ணான் இவன் தான் இதை எழுதினான் அப்படிங்கிறதும் கிடையாது. அதுக்கு ஒரு ஒரு ரிஷிகள் மூலமாக ஒரு ஒரு பாகம் வேத பாகம் வெளிப்பட்டுருக்கு, அவ்வளோதான். அந்த ஒரு மந்திரம் சொல்லும்போதே சொல்லுவோமே, சந்தியாவந்தனம் பண்ணும்போது மந்திரங்கள்லாம் சொல்லும்போது சொல்லுவான், இதான் ரிஷி, இதான் சந்தஸ், இதுதான் தேவதை அப்படின்னு சொல்லுவாள் ஒரு ஒரு மந்திரத்துக்கும். எந்த ரிஷி மூலமாக அந்த மந்திரம் வெளிப்பட்டுதோ அதுதான் ரிஷி, அந்த மந்திரத்துக்கு அவர் தான் ரிஷி. ஒரு மந்திரம் எடுத்தால் விஸ்வாமித்ர ரிஷியாக இருப்பார், கௌதமர் ரிஷியாக இருப்பார். சந்தஸ்னா மீட்டர், அதுக்கு ஒரு மீட்டர் உண்டு. காயத்ரின்னு ஒரு சந்தஸ், அனுஷ்டுப்னு ஒரு சந்தஸ், இப்படி பலவிதமான சந்தஸ் மீட்டர் உண்டு அதுக்கு. அந்த மந்திரத்துக்கு தேவதை உண்டு. அந்த மந்திரம் யாரை குதிக்கிறதோ யாரை குறிக்கிறதோ பிரதிபாத்தியமான தேவதை எதுவோ அந்த தேவதை உண்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு. ஒரு மந்திரத்தை எடுத்தா இந்த கர்மட்டர்கள் நம்ம சொன்னமே, அவள் எப்படியாப்பட்டவன்னா வேத மந்திரங்களை கொண்டே சாதிக்க வேண்டியது எல்லாத்தையும் சாதிச்சிருவா. தேவதைகளில் ரெண்டாம் பட்சம், தெய்வமே ரெண்டாம் பட்சம் அவள். அவள் என்ன சொல்லுவான்னா, இன்ன மாதிரி இப்படி இப்படி பண்ணி இந்த மாதிரி பண்ணால் நீ வர வேண்டியது தான், இந்திரனோ அக்னியோ சோமனோ நீ வந்து வர வேண்டியது தான், நீ அனுகிரகம் பண்ண வேண்டியது தான், இவ்வளோ இவ்வளவு ஆவருத்தி இதை இப்படி சொல்லி இது இந்த மாதிரி செஞ்சு இப்படி பண்ணால் நீ வந்து நிற்க வேண்டியது தான்ப்பா, வேறு வழி கிடையாது உனக்கு. கர்ம காண்டிகள்னு பெற அவளுக்கு. இப்படி இப்படி இந்த யாகத்தை இப்படி இப்படி பண்ணால் சொர்க்கம் உண்டு நிச்சயம் அப்படின்னு சொல்கிறது வேதம், கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறது. அது நீ பண்ண வேண்டியதா. இப்படி இருக்கு கர்மட்டர்கள், கர்மகாண்டிகள். அவள் இருந்திருக்கா பல காலத்தில், என்ன வேணால் சாதிச்சிருவா. திரௌபதி பற்றி கேள்விப்படுறோமே, திரௌபதி திருஷ்டத்யும்னன் யாகத்திலேருந்து வந்தவா. யாகம் யஜன் உபயஜன் ரெண்டு பேர் இருக்கான். துரோணரை கொல்றதுக்கு ஒரு புள்ள வேணும்னு ஆசைப்பட்றான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவள் காட்டில் இருக்கிற பிராமணா இவ ரொம்ப கட்டிக்காரா, யாகங்கள்லாம் பண்ணி தனக்கு வேணுங்கிறத வரவழிக்கிறதில்ல, தருவிக்கிறதில்ல. அவகிட்ட போய் கேட்குறான், இந்த ராஜா துரோணரை கொல்ற மாதிரி ஒரு புள்ள வேணும் எனக்கு, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், யாகம் பண்ணுறதுக்கு. யாகத்தில் பிரதான ஆகுதி பண்ணும்போது அது உள்ளேருந்து வந்துடுறான், திருஷ்டத்திமனை வந்துடுறான், அவன் தான் கொல்றான் துரோணரை. அதுக்கு என்ன மந்திரங்கள் எப்படி சொல்லணும், எப்படி மந்திரங்கள் கண்டுபிடிக்கணும், என்ன ஸ்வரங்கள் எப்படி சேர்க்கணும், பலவிதமான பெரிய விஷயம் இல்லையா. ஒரு உயிரை கொண்டு வருதுன்னா அதுலேருந்து பின்னாடியே வந்துட்டா இன்னூத்தி திரௌபதியும் அந்த ஹவிஸுக்கு, அது கூட வந்தவ தான் திரௌபதி. அயோனிஜை பிரம்மா வயதிலிருந்து பிறந்தவ கிடையாது திரௌபதி, அக்னிலேருந்து வந்தவ வந்துடுறா. இந்த மாதிரி இத்தனை இவ்வளோ சாதிக்கக்கூடிய சக்தி யாகங்களுக்கு உண்டு. யாகங்களை யதார்த்தமாக பண்ணக்கூடிய அளவுக்கு எவனுக்கு அந்த யோகியத இருக்கோ அவனுக்கு அது கிடச்சிரும். அந்த மாதிரி இருக்கிறவள என்ன நினச்சிடறானே, இது பண்ணி இப்படி பண்ணால் சொர்க்கத்துக்கு போக வேண்டியதான், அப்புறம் பிரம்மலோகம் போக வேண்டியதான், அங்கேயே இருந்துருக்க வேண்டியதான். தெய்வத்தினுடைய தெய்வத்துக்கிட்ட பக்திங்கிற ஒரு தத்துவம் தேவையில்லையே அப்படின்னு ஒரு குரூப் இருக்கா, இருந்திருக்கா. கர்மட்டர்கள்னு பேர், கர்மகாண்டிகள்னு பேர். கர்மகாண்டம் அதா கிருஷ்ணுலை பவா ககனகா சாருலை காசி சந்தகா மனவியால எல்லாம் சொல்கிறார் தியாகபிரம். அதையும் எதையுமே உடல் அவர் எல்லாத்தையும் சொல்கிறார் சொல்கிறார். அந்த மாதிரி இருந்திருக்கார். அவளை பார்த்து கேள்வியும் கேட்குறார், சோபிதம்ம சொகசுகாந்திர கோருத்தே சோமயாஜி சொர்க்காருடவுனா மனசு நெல்ப சக்தி இல்லை ஏக்கப்போதே அதில் கேட்குற சோமயாகன்னு ஒரு யாகம். அந்த யாகத்தை யதார்த்தமாக பண்ணினா சொர்க்கம் உண்டு அவனுக்கு. சரி, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் உண்டானா. அந்த யாக பத்தினி இருக்காளே, அவன் வேற அவனுக்கு நூற்றின பார்த்து ஆசைப்பட்டானே இவனுக்கு சொர்க்கம் போச்சு அப்படின்னு வச்சுருக்கான். அதில் யாகம் பண்ணுறனுடைய பத்தினி வேற ஒத்த மேலே ஆசைப்பட்டானே இவனுக்கு யாகம் பண்ணனோட பலன் இவனுக்கு போச்சு. அவனை கேட்குறாரு, யாகத்தை நம்புறையே பகவானை நம்பாமல், பகவானுடைய கிருபையை நம்பாமல், யாகத்தையும் மந்திரத்தையும் நீ நம்புறையே அப்படின்னு கர்மகாண்டிகளை கேட்குறார். கர்மகாண்டிகளை கேட்குறார். அப்போ அவளுக்கு இந்த பாசுரம், நகர மருள் புரிந்து நான்முகருக்கு பூமேல் பகர மறைபெயர்ந்த பண்பன். இன்றைக்கும் இருக்கா, பல பேர் இருக்கா அந்த மாதிரி அத்தியானம் பண்ணவெல்லாம் பார்த்தா இதுக்கு இவ்வளோதான்னா இப்படி தான் அது அப்படின்னு சொல்கிறவ பல பேர் இருக்கா. இங்கே வந்து திஷ்டத்தும் இப்படி நில்லுன்னா இப்படி நிற்க வேண்டியது தான், இப்படி இப்படி பண்ணுன்னா பண்ண வேண்டியதான், தேவதைகள்லாம் நம்ம சொல்கிற மந்திரத்துக்கு கட்டுப்பட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறவர்கள் இன்றைக்கும் உண்டு, நானே பார்த்துருக்கேன். அவளுக்கெல்லாம் சொல்கிறார், பகர மறைபெயர்ந்த பண்பன் பெயரினையே புந்தியால் சிந்தியாது ஓதி உருவென்னும் அந்தியால் அந்தியால் அந்தியாலாம் பயனங்கன். இப்போ சந்தியாவந்தனம் பண்ணுறோமே, அந்த சந்தியாவந்தனத்தை பற்றி கேட்குறார் ஆழ்வார். சந்தியாவந்தனம் நீ பண்ணுற, ஓதுகிறாய், வேத மந்திரத்தை நீ ஓதுற, உரு எண்ணுற. என்ன ஆழ்வாரே இப்படி கேட்குறாருன்னு தோணும், ஆனால் கேட்குறார். உரு என்ற நீ ஜபம் பண்ணுற மந்திரங்களை, ஆனால் நீ இதெல்லாம் பண்ணுறிய என்ன புத்தியோட, மனசில் என்ன நினச்சின்னு நீ இந்த கிரியையை நீ பண்ணுற, இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறதோ இந்த வைதிகமான கர்மாக்கள் பண்ணுறதோ என்ன நினச்சின்னு உன் மனசில் என்ன நினச்சின்னு நீ இதை பண்ணிக்கிறாய். அதுக்கு தான் கேட்குறார், இந்த வேதம் வசதி தான், இதை உனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதாள் வசதி, அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தாரோ, அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தாரோ, இப்படியே போகும். அது ஓதி ஓதி வித்து ஆதியாய் வரும் அந்த நாளரா அணியாலி அம்மானே அப்படின்னு பாடுறார் திருமங்கேழ்வார். ஓதி ஓதி வித்து ஓதி ஓதி வித்து வரதுனால தான் அதுக்கு சுருத்தின்னு பேர், காதால் கேட்டு கேட்டு வரதுனால, அதனால் சுருத்தின்னு பேர் அதுக்கு. அப்படியே தான் வரது, எழுதி எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி வரதில்லை, ஓதி ஓதி வித்து ஆதியாய் வரும் அப்படி தான் வரணும், அது அப்படி தான் சொல்லிக்கணும் வேதத்தை. அப்படியே வர்றது இதுக்கெல்லாம் முத முதல்ல யாருன்னா ரிஷிகள்லாம் சொல்லிக் கொடுத்தா, ரிஷிகளுக்கு யார் மூலமாக வந்தது? பிரம்மா மூலமாக வந்தது. நீ எந்த வேதத்தை நம்புறியோ அந்த வேதம் யார்கிட்ட இருந்து வந்தது? அதுக்கு நான் சதுர்முக பிரம்மா, நாலு முகத்துலேயும் நாலு வேதத்தையும் ஓதுகிறான். இந்த பிரம்மாவுக்கு எப்படி கிடச்சதுன்னு நீங்களாம் யோசிச்சு பார்த்தவளோ, வேதம் தான் வஸ்தி அப்படின்னு நீ சொல்கிறியே, பிரம்மாவுக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத சொல்கிறார், சொல்லிட்டு வர்றார். நகரம் அருள் புரிந்து, நகரம் அருள் புரிந்துன்னா பிரம்மலோகம், பிரம்மா தாமரையில் இருக்கான் அப்படின்னா பிரம்மலோகங்கிறது தாமரை ஆட்டம் இருக்கும், தாமரை ஆகாரத்தில் இருக்குது பிரம்மா இருக்கிற இடம். நகரம், நகரம்னா அவன் இருக்க ஊர், நகரம் அருள் புரிந்தான். நான்முகர்க்கு பூமேல், அந்த நாபியிலேருந்து வர அந்த கமலமாட்டம் இருக்கிறதுல பிரம்மா பிறக்கிறான். ஏன்னா சொல்கிறான், என்ன நமக்கு வேணுங்கிறவாள், நம்மளுக்கு பிடிச்சவாள், நம்ம பக்கத்துலேயே பக்கத்தில் நிறையா இடம் இருக்குது நமக்கு, என்ன பண்ணுவோம், பக்கத்தில் பக்கத்தில் வீடு கட்டின்னு இருப்பாள் இல்லையோ, அதுபோல் அந்த பிரம்மாவுக்கு என்ன பண்ணுறான்னா, அவனே ஒரு வீடு கட்டி கொடுக்குறான். தன்னுடைய நாபி கமலத்தில் அவனுக்கு ஒரு ஜாகை ஏற்படுத்துகிறான் பிரம்மாவுக்கு. நகரம் அருள் புரிந்தான் அப்படிங்க, அருள் புரிந்துங்கிறார், அருள் புரிந்துனா கொடுக்கறதுன்னு அர்த்தம். நகரம் அருள் புரிந்து நான்முகர்க்கு பூமேல், இந்த நாபி கமலத்தில் அத்தோடு நிற்கல. அதனால் அவனே என்னென்னா வாத்சல்ய குணம் இருக்குதுன்னு அர்த்தம். அவனுக்கு பகவானுக்கு வாத்சல்ய குணம் உண்டு. அவங்ககிட்டேருந்து பிறந்த குழந்த அவன், பகவானுடைய பிள்ளை இந்த பிரம்மாவனை வந்து, பிரம்மாவனுக்கு ஒரு நகரம் கொடுக்குறான், அவனுக்கு தனியாக ஒரு இடம் கொடுக்குறான், ஒரு லோகம் கொடுக்குறான். நான்முகருக்கு பூமேல் பகர மறைபயந்த பண்பன், அத்தோடு நிற்கலை. நம்ம ஸ்டூடெண்ட்டுனா நம்ம என்ன பண்ணுறோம், எதிர்க்க வந்து உக்காண்டுக்கணும், சேவிக்கணும், அப்புறம் சொல்லிக் கொடுக்குறோம், சங்கீதம் சொல்லிக் கொடுக்குறதோ இன்னொன்று சொல்லிக் கொடுக்குறதோ, பாட்டு சொல்லிக் கொடுக்குறதோ, ஃபீஸை வாங்கிக்கிறோம். சொந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவான், அப்போ அவன் படுத்துட்டே இருக்கும்போது சொல்லிக் கொடுத்துருவான், அது பாருறா இப்படி அப்படின்னு சொல்லிக் கொடுப்பான். சொல்கிறாரு வியாக்கியானத்தில் அப்படின்னு எழுதியிருக்கு, குழந்தை உக்காண்டே இருந்தாலும் குழந்தை படுத்துட்டே இருந்தாலும் இது இப்படி வரும், இது இப்படி வரும், இந்த ராகத்துக்கு அப்படி வரும், இந்த ராகத்துக்கு இப்படி வரும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொந்த பிள்ளைனா அப்படி சொல்லி கொடுத்துட்றானே, அது மாதிரி பிரம்மாவுக்கு சொன்னாங்கிற வேதத்தை பிரம்மாவுக்கு அப்படி சொல்லி கொடுத்தார். பகர மறைபெயர்ந்த பண்பன், பண்பு, பண்பன்னா என்ன, அந்த பண்பு உள்ளவன், வாத்சல்யங்கிற பண்பு உள்ளவனா பிரம்மாவே இவன் குழந்தைன்னு மதிக்கும் போது நாம் எல்லாரும் எப்படி, அவன் குழந்தை தானே, நமக்கும் அதே வாத்சல்யம் இருக்கான் நம்மகிட்டையும் பகவானுக்கு. நாம் யாரோ என்னமோ நினச்சிட்டுருக்கோம், சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிட்டுருக்கோம் மொழியை, அந்த வாத்சல்யம் நம்ம பர்யந்தம் உண்டு. பகர மறைபெயர்ந்த பண்பன், அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தன் குழந்தைக்கு தகப்பன் எப்படி பல பேருக்கு வாத்தியாராக இருந்த பொழுதுல தன்னோட குழந்தைக்கு ஒரு வாத்தியார் எப்படி சொல்லிக் கொடுப்பானோ, அதுபோல் என்னமோ அவனை உட்காத்தி வச்சுட்டே இவன் சொல்லிக் கொடுக்குறான், இவன் படுத்துட்டே அவன் மேலே இது மேலே உட்காத்தி வச்சுட்டே அவனுக்கு சொல்லிவிட்டான் வேதத்தை. பகர மறைபெயர்ந்த பண்பன், பகர்ந்த பண்பன், நீ இந்த வேதத்தை வச்சுட்டு இவ்வளோ விஷயங்களை சாதிக்கிறீங்களே, என்னென்னலாம் சொல்கிறீங்க, இதை வச்சுட்டு இவ்வளோ பணமும் சம்பாதிக்கிறேன், இதை வச்சுட்டு இவ்வளோ விஷயம் சாதிக்கிறேன், இதில் அர்த்தமும் எடுக்கிறேன், ஞானமும் இருக்குது, கர்மகாண்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் அது என்னென்ன யாகாதிகள் செஞ்சு அதுலேருந்து என்ன பலனடையுமோ அதெல்லாம் பலனெலாம் அடைஞ்சுட்டுருக்கா, இந்த வேதத்தில் நீ இவ்வளோ அபிமானம் வச்சுருக்கேன், இந்த வேதம் உனக்கு யாரால் கிடச்சிது அப்படின்னு கேட்குறார் ஆழ்வர். இந்த வேதம் கிடைக்கிறதுக்கு ஆதி காரணம் யார்? ரிஷிகள். ரிஷிகளுக்கு யார் ஓதினா, ஓதி வித்தது யார்? பிரம்மா. பிரம்மாவுக்கு யார் சொல்லி கொடுத்தா, பிரம்மாவுக்கு யார் இதை சொன்னா? சகலமும் இருக்குது, வேதத்தில் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. மொத்தம் வேதத்தை யதார்த்தமாக புரிஞ்சுட்டானே எல்லாம் தெரியும்னு அர்த்தம் அவனுக்கு, எல்லாம் சமஸ்தஞாதா, தெரியாத விஷயமே கிடையாதுன்னு அர்த்தம். வேதமும் அதை சார்ந்த வித்தியகளையும் அறிந்தவன் எல்லாம் அறிந்தவன் ஆகும். கஷ்டத்யேயா காரணம் தியேயாங்கிறது அதர்வசிரசு, எதை ஒன்று கற்றுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுதாகிடுமோ அதை ஒன்று சொல்கிறது, அது அந்த மாதிரி இருக்கிற அந்த வித்தை அது சொல்லி கொடுத்தவன். பகரமயப்படுற பண்பன், நீ வந்து நீ இவ்வளோ இவ்வளோ தரம் மந்திரம் சொல்லிட்டேன், இவ்வளோ தரம் நான் இந்த ஜபம் பண்ணிட்டேன், இவ்வளோ தரம் யாகம் பண்ணிட்டேன், இவ்வளோ தரம் ஹோமம் பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணினதுனால இதெல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு நீ நினைக்கிற, இது நீ சொல்லிட்டு ஒரு உட்காந்து ஒரு ஒரு சூக்தத்தை நல்லா சொல்லிவிட்டதுனால உனக்கு ஏதோ ஒரு பெரிய கிரெடிட்னு நினைக்கிறியே, அப்படி கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா எம்பெருமானுடைய கிருபைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அப்போ நீ பண்ணுற இந்த கர்மாக்கள் எல்லாமே சரி, அப்போ இதெல்லாம் பண்ண வேண்டாமா, அப்போ சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாமா, சந்தியாவனாதி கர்மாக்கள்லாம் பண்ண வேண்டாமான்னு கேட்குறவனுக்கு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, விஹித்த கர்மான்னு உண்டு, பகவான் விதித்தான், இது எது நீ செய், இது எது நீ செய், இப்படி இப்படி செய்யணும், காலத்தாலே எழுந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது மனுஷனுக்கு. அதெல்லாம் நீ செய்ய வேண்டியதை நீ செய், ஆனால் செய்யும்போது என்ன புத்தியில் செய்யணும்னா, அந்த பெயரை நீ நகரம் அருள் புரிந்து நான்முகருக்கு பூமேல் பகர மறைபய பகர்ந்த பண்பன், பெயரினியே புந்தியால் சிந்தியாது ஓதி உருவேண்டும் அந்தி. அதாவது நம்ம பண்ணுற எல்லாமே இவன் தான் நமக்கு கொடுத்தான், இவன் கொடுத்த இந்திரியங்களை கொண்டு தான் நம்ம செய்கிறோம், இதை கொண்டு தான் நம்ம சொல்கிறோம், இதை கொண்டு தான் நம்ம செய்விக்கிறான், நம்மளை செய்விச்சு நம்மளை செய்ய வைக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இதை பகவானுடைய கைங்கரியமாக நீ செய் அப்படிங்கிற, அப்போ அது வித்தியாக இருக்கு. எல்லா கர்மாவையும் செய்ய வேண்டியது தான், பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சந்தியாவந்தனம் பண்ணாதேன்னு சொல்லலை, எதையுமே பண்ணாதேன்னு சொல்லலை. பண்ணும்போது எப்படி பண்ணு, எந்த புத்தியோடு பண்ணணும்னா, இது பகவதர்ப்பணம் அப்படிங்கிற புத்தியோடு பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போ என்ன, நீ பகவானே மனசில் நினைக்காம இந்த ஜபத்தை பண்ணி என்ன புண்ணியம், நீ சந்தியாவந்தனம் பண்ணி அந்தியாலாம் பயனெங்கன், நீ எந்த கர்மாக்கள் பண்ணுறியோ இந்த கர்மாக்களெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுத்தது யாரோ, இந்த கர்மாக்களால் பிரதிபாதிக்கப்படுற தெய்வம் யாரோ, இந்த கர்மா யாரை போய் சேரணுமோ அவனை நீ மனசில் நினைக்காம அவன் குணங்களை புரிஞ்சிக்காமல் இந்த நீ மந்திரம் சொல்லி என்ன புண்ணியம் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு. இதில் நகரம் அருள் புரிந்து நான்முகருக்கு பூமேல் பகரம் அறை பகர்ந்த பண்பன், பயிரினியே புந்தியால் புத்தியால் சிந்தியாது ஓதி உருவெண்ணும், சும்மா ஓதிவிட்டு உருவென்றதுனால அந்த இவ்வளோ ஆவர்த்தி சொல்லிட்டேன் அப்படின்னு நீ சொல்கிறதுனால அந்தியாலாம் பயன் அங்கு என். என் ஒருவர் மெய்யன்பர் ஏழுலகுண்டு ஆளிலையில் முன்னுருவனாய மிகிழ்வண்ணா, நின்னுருகி பேய்த்தாய் முலைதந்தாள் பேருந்திலால் பேரமர்க்கன் ஆய்த்தாய் முலைதந்தவாறு. அடுத்த பாசுரம், என் ஒருவர் மெய்யன்பர் என்னொருவர் மெய்யன்பர் ஏழுலகுண்டு ஆளிலையில் முன்னுருவனாய மிகிழ்வண்ணா, நின்னுருகி பேய்த்தாய் முலைதந்தாள் பேருந்திலால் பேரமர்க்கன் ஆய்த்தாய் முலைதந்தவாறு. இந்த ஆழ்வாருக்கு ஒரு ஆச்சரியம், எம்பெருமானுடைய துவந்தமான எதிரெதிரான குணங்கள் இருக்கும் பகவான் இடத்துல, அதை சொல்லி சொல்லி அனுபவிப்ப ஆழ்வார்கள். அது மாதிரி ஒரு பாசுரம் அதில், என்னொருவர் மெய்யன்பர் இது எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் சொல்லி கேட்குறார். இது எப்படி நாம் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மெய்யன்பர் ஒருவர் மெய்யன்பர் ஒருவர்னு சொல்கிறது யாருன்னா வியாசர் பராசரன்னா அவர் தான் சொல்லியிருக்காது. இப்போ அவர் சொல்ல போகிற விஷயங்களை சொன்னது வியாசரும் பராசரரும். என்னொருவர் மெய்யன்பர் இது உண்மைன்னு சொல்கிறாள், ஏழுல குண்டு ஆளிலையில் முன்னுருவனாய முகில்வண்ணா. பிரளயத்தில் பல விதமான பிரளயம் சொல்கிறா, நித்திய பிரளயம் பெறும் நம்ம தூங்குறதுக்கு, தூங்கும்போது தூங்குறவனை பொறுத்த வரைக்கும் உலகம் இல்லையோ இல்லையோ, முழிச்சுக்கிற வரைக்கும் தூங்கும்போது திருப்பி முழிச்சுட்டா தான் வரும், முழிச்சுன உடனே திருப்பி எல்லாம் முதல்லேருந்து கற்றுக்கணும்னு வச்சுப்போம். யார் என்ன ஏபிசிடிலேருந்து ஒன்றும் எல்லாம் மறந்து போச்சா, ஐ இதுலேருந்து யார் யார் நான் யார் நீ யாருன்னு கேட்குறாங்க, அது கேட்குறது இல்லை. இன்னொரு இடத்துல ஒடுங்குறோம் நம்ம தூங்கும் பொழுது, வேற ஒருத்தன் முழிச்சுட்டுருக்கான் நாம் தூங்குறோம், அவனும் நம்ம தூங்குற மாதிரி அவனும் கண்ணை மூடுறான்னு வச்சு தூங்குறான்னு வச்சுப்போம். பிரளயம், பெரிய பிரளயம், நித்திய பிரளயம், மகா பிரளயம், பிரளயத்தில் பல வகை உண்டு. ஈரழு 14 லோகமும் 7 லோகமும் அழியிற சமயத்தை பற்றி பேசுகிறார் ஆழ்வார். அப்போ என்னென்னா இது எல்லாம் ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று ஒடுங்கி எல்லாமே பகவானுக்குள்ளே ஒடுங்கிறது. காரணோதகம்னு ஒரு ஜலம், அந்த ஜலத்தில் கராற விந்தேன 16 விந்தம், முகார விந்தே வினிவேசியந்தம், வடச பத்திரசிய புட்டேசயானம், பாலமுகுந்தம் மனசா ஸ்மராமி அப்படின்னு பாலமுகுந்த அஷ்டகத்தில் சொல்கிறார. அதுபோல் எதுவுமே இல்லை, எல்லாம் பாழ், எல்லாம் அழிஞ்சு போச்சு, காரணோதகம் இருக்குது. இந்த காரணோதகத்தில் ஆப்ரம்ம புவனால் லோகான்னு சொல்கிறாரு, அந்த பிரம்மலோக பரியந்தம் எதுவும் கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு ஆலன் தளிர், அதில் ஒரு சிசு ரூபமாக பகவான் வகுந்துன்னு இருக்கான் அப்படின்னு சொல்கிறது விஷ்ணு புராணத்தில் வர்றது நமக்கு. இது பாகவதத்துலேயும் கடைசியில் வர்றது, பாகவதத்தில் உன்னுடைய மாயை எத்தன்மை அது அப்படின்னு கேட்குறார் மார்க்கண்டேயர். என்றும் 16 வயசுன்னு சொல்கிறமே இந்த மார்க்கண்டேயர் பகவானை பார்த்து கேட்குற, உன் மாயைங்கிறது எப்படி இருக்கும், எனக்கு அதனுடைய அந்த இது எப்படி இருக்கும், எவ்வளவு கனமாக இருக்கும், அதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை அப்படின்னு உடனே இந்த பிரளயத்தை காட்டுறார் அவருக்கு எப்படி இருக்கும்னு. எல்லாம் அழிஞ்சு போடுறது ஒன்றுமே இல்லை, பார்த்த ரிஷிகள் உண்டு. இவர் அதை சொல்கிறார், என்னொருவர் மெய்யன்பர் இது உண்மைன்னு சொல்கிறாள், என்னொருவர் மெய்யன்பர் ஏழுல குண்டு ஆளிலையில் முன்னுருவனாய முகில்வண்ணா. எல்லாம் ஒன்று கொண்டு அழியிறது, எல்லாம் மகாப்பிரளயமாகிறது, எல்லாம் பூமி ககோளங்கள்லாம் வெடிக்கிறது, கிரகங்கள்லாம் வெடிக்கிறது, சமுத்திரங்கள்லாம் பொங்கிறது, எல்லாம் அழியிறது, ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று போய் எல்லாம் ஒருத்தன் கிட்ட போகிறது. கடைசியில் இவர் முறக்கிறார் அதில், இந்த மார்க்கண்டேயர் அதில் இருக்கார். மார்க்கண்டேயர் கொண்டு நடக்கிறது எல்லாம் தெரிகிறது, வேறு யாருமே இல்லை. கடைசியில் ஒரு ஆலந்தளிரில் ஒரு குழந்தை வருது. இந்த குழந்தைய பார்த்தா ஜெகஜோதியாக இருக்குது, ஒளி வடிவமாக இருக்குது, இது எல்லாத்தையும் உள்ளே உறிஞ்சிருந்தான். அது எல்லாம் உள்ளே போகிறது, இவரும் வயிற்றுக்குள்ளே போடுறார். அது தெரிகிறது இருக்கு. திடீர்னு பார்த்தா இமாலயத்தில் இருக்கார். எதிர்க்க கிருஷ்ணன் நிற்கிறான். இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறார். இப்படி தான் இருக்கும். என்னுடைய மாயினுடைய ஒரு ஒரு சின்ன துவளி, ஒரு சின்ன திவலை உனக்கு காமிச்சேன். இப்படி இருக்கும். எப்படி இருக்கு? நடுங்க, நடுக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. நினச்சாலே இந்த ரூபம் வேண்டான், நீ இது சாதாரண கிருஷ்ணனாக வந்துடு அப்படின்னு தான் நான் கேட்குறேன். விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அர்ஜுனன், எப்பேற்பட்ட வீரன் அர்ஜுனன். அர்ஜுனன் நடுங்கிறது, அர்ஜுனனுக்கு உடம்பு நடுங்கிறது, பார்க்க முடியல. இது எனக்கு காண சகிக்கலையா, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு உடம்பு நடுங்கிறது. நீ உன்னுடைய கிருஷ்ணனுங்கிற ரூபத்துக்கு நீ வந்துடு, கிருஷ்ண ரூபத்தில் எனக்கு நீ சேவை சாதிந்தானு கேட்குற அந்த மாதிரி சொல்கிறார் அவர். அந்த மாதிரி ஆலந்தளிரில் முதக்கிறான் பகவான். பிரளயோதகத்தில், பிரளய ஜலத்தில், எண்ணூறுவர் மெய்யன்பர் ஏழுலகுண்டு ஆளிலையில் முன்னூறுவனாய முகிலன் முன் ஒருவனாய இந்த ஆலந்தளிரில் நீ தனியாக ஒத்தருமே இல்லாமல் நீ முதந்த எப்படி முன் ஒருவனாய ஏகோஹவை நாராயண ஆசித் ந பிரம்மானேசனா அப்படிங்கிறது உபனிஷத்து சொல்கிறது. யாருமே இல்லைங்கிறா. அப்பொழுது பிரம்மனும் இல்லை, சிவனும் இல்லை, தேவர்களும் இல்லை, எதுவும் இல்லை, இவன் இருந்தான், இப்படி இருந்தான் அப்படின்னு சொல்கிறது உபனிஷத்து. அப்படின்னு இருந்திய முன்னொருவனாய முகில்வண்ணா என்னொருவர் மெய்யன்பர் ஏழுலகுண்டு ஆளிலையில் முன்னொருவனாய முகில்வண்ணா நின்னுருகி பேய்த்தாய் முலை தந்தாள் பேருந்திலளால் பேரமர்க்கன் ஆய்த்தாய் முலை தந்தவாறு. அப்போ நீ இந்த மாதிரி ஆலந்திரலரில் சமுத்திரத்தில் பிரளயோதகத்தில் நீ எங்கே இருக்க என்னன்னு தெரிஞ்சு உன்னை பார்க்கறதுக்கு கூட யாரும் மனுஷா கிடையாதுன்னு இப்படி ஆடின்னு இருந்த. ஆனால் அப்பேற்பட்ட ஒன்றை நின் உருகி பேய்த்தாய் முலை தந்தாள். பேய்த்தாயின்னா பேயாய் வந்த தாய். பல தாய்கள் உண்டு இவனுக்கு. அதில் வந்து இவளுக்கு பேயாக வந்தது யாருன்னா பூதனை இல்லையா. பூதனை வந்தாள், நின்னுருகி பேய்த்தாய் முலை தந்தாள். அதுக்கு வந்து ஒரு விசேஷனை ஒன்று சொல்கிறார், எங்கேயும் சொல்லாது இந்த ஆழ்வார் சொல்கிறார். இன்னும் கொல்லணும்னு வந்தால் விஷம் கொடுக்கணும்லாம் வந்தாவா இல்லையா. ஆனால் கிட்டக்க கிருஷ்ணனை பார்த்த உடனே கிருஷ்ண ரூபத்தில் அவளுக்கு மனசு மயங்கி போடுதான். எல்லாருக்குமே அப்படி ஆறுது தான். ஈ இவ்வளோ அழகாக இருக்கான் இந்த குழந்தை. இது என்ன நீளமா, இது என்ன கருப்பா, இது என்ன கலர், இது தெரியலையே. இந்த கண்கள் இவ்வளோ அழகாக இருக்கு, இந்த சுருண்ட கேசம் இவ்வளோ அழகாக இருக்கேன்னு அதில் உருக்கிடுறா. அந்த அழகில் எடுத்து மடியில் வச்சுக்கிற பால் கொடுத்த ஆரம்பிங்கன்னா அவனை பார்க்குறா. அவனை பார்த்த உடனே என்ன அழகு இது, ஐயோ அப்பா இந்த குழந்தை இவ்வளோ அழகாக இருக்கே, என்னோட அழகு தானே உனக்கு தெரியும், என்னோடய சக்தியை பார் அப்படின்னு உயிரையும் சேர்ந்து உறிஞ்சிருது அந்த குழந்தை. அப்படி பார்த்துன்னே இருக்கும்பொழுது அழகு தானே நீ பார்க்குற, இதை பார், விஷமாக கொடுக்குற எனக்கு. நீ நின்னுக்கு பேய்த்தாய் முலை தந்தாள், முலை தந்தாள், அப்புறம் என்னென்னா பேருந்தீழல், அவ்வளோதான், விழுந்துட்டா கீழே. உயிரை வத்த வாங்கி உண்டவாயான் வதறி வணங்குதுமேங்கிற ஒன்றும் இல்லையோ, அந்த மாதிரி உயிரை வச்ச இழுத்துடுறோம், முழுந்துட்டா கீழே. அப்போ என்ன நினைக்கிறாளாம் பக்கத்தில் இருக்கிறவள்லாம், ஏடா இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா இந்த பாலை உறிஞ்சது உடனே இவள் செத்து போயிட்டாளே, இவளுக்கு யார் பால் கொடுப்பா, இவனுக்கு யார் பால் கொடுப்பா அப்படிங்கிற பயம் வரதான் அங்கே இருக்கிற இடைச்சிகளுக்கெல்லாம். எடுத்து வச்சுன்னு பாலை கொடுத்தா செத்து போயிட்டான்னா அந்த பயம் வரணுமோ இல்லையோ. பயம் வராத ஒத்தி இருந்தாளாம். அவளுக்கு பேர் யசோதயம். ஐயோ கிருஷ்ணா உனக்கு எதாவது ஆகிட போகிறதே, வடபத்திரத்தில் நீ உலகத்தில் எல்லாம் இருந்தவனாச்சே, இப்போ இவ அப்படின்னு ஆழ்வாரோட விஸ்மயம், ஆழ்வாரோட ஆச்சரியம். இவ எடுத்து வச்சுட்டு இவ பேய், இந்த பேய்த்தாயானவள் முளை தந்தாள், உடனே மாண்டாள், பேருந்திலள் மாண்டாள், அதோட போச்சு போனா. அதோட என்னென்னா பேரமர்க்கன் நின்னுருகி பேரமர்க்கன் ஆய்த்தாய முளை தந்தாள், அந்த நின்னுருகி இவளோட இவளோட யசோதைக்கு அன்வயமாகும். இவ எப்படி உருகிறான்னா, இவளுடைய உருக்க வேற மாதிரி இருக்கு. இவ என்ன நினைக்கிறான்னா, பாக்கி சுத்தி பக்கத்தில் இருக்கிறவ எல்லா பேரும் என்னதான் இது, என்ன இதில் ராமாயணத்தில் பார்க்கலாம், அந்த படகுல ராமன் ஏற வரான், அந்த இதை கடக்கிறார், கங்கையை கடக்கும் பொழுது படகுல ராமன் ஏற வரும்பொழுது அப்போ அந்த படகோட்டி கேட்குறான், நீ வந்து கல்லில் காலை வச்ச பொம்மநாட்டி ஆகிடுதுங்கிறா, இந்த படகுல காலை வச்சு வேறு மாதிரி ஆகிடுது என் பழப்பு மண், அதுக்கப்புறம் நான் நல்லா அலம்பிடுறோம் காலை இங்கே கொண்டா அப்படின்னு அலம்புறான். அது ஒரு பயம் இருக்கா அவனுக்கு, அது ஒரு ஞானமாக பயமாக எப்படி பண்ணான்னு நமக்கு தெரியல. அது மாதிரி பயப்படுறாளாம், ஐயோ இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா இது இது ராட்சச குழந்தையாக இருக்க போட்டு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கு, எவ்வளோ ராட்சசனை கொண்டுடுத்து, இதுக்கு பால் கொடுத்தா நம்மளை உசுறு குடித்தாலும் குடிச்சிரும் அப்படின்னு எல்லா தாய்மார்களும் பயப்படும் பொழுது பயமாக இருக்கான், தாய்மார்களுக்கெல்லாம் பயப்படுவாளாம். ஆனால் இந்த ஆழ்வார் ஆச்சரியப்படுறார், இவளுக்கு ஒன்னிடத்துல எவ்வளவு பிரேமை இருந்தா தன்னோட உயிரை பற்றி இவளுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை, ஐயோ இவன் என்ன ஆயிடுவானோ அப்படின்னு பயந்துண்டு. என்ன காளிங்கன் நர்த்தனத்தும் பொழுது காளிங்கனில் ஏறி ஆடும்பொழுது என்ன ஆச்சு தெரியுமோ, பலராமன் தான் தடுக்கிறான், யசோதையோ நந்தகோபுரியோ ஐயோ தட தட தடன்னு இறங்குறான் அந்த மடுவில், அவனுக்கு ஒன்றும் ஆகாதமா கிருஷ்ணனுக்கு ஒன்றும் ஆகாதமான்னு பிடிச்சி தரதரன்னு இழுத்துன்னு வரான். தன் உயிரை பற்றி அவள் கவலைப்படலை, யசோதையோ நந்தனோ ரெண்டு பேருமே கவலைப்படலை, தரதரன்னு இறங்குறாவா, அவளால் முடியாது அங்கே இந்த காளிங்க நடத்தினத்தில், இந்த காளிங்கனங்கிட்டேருந்து கிருஷ்ணனை அழிச்சுன்னு வந்துட முடியுமா யசோதையினால, அதை பற்றி அவள் கவலைப்படலை, அவள் பாட்டி இறங்குறா. அவளுடைய சுபாவம் ஆழ்வார்கள்லாம் ஆச்சரியப்படுறா, அவ்வளவு பிரேமை இருக்கவே இவளை தாயாக எடுத்துனாம், அவளுக்கு அவ்வளவு பிரேமை ஜாஸ்தி, யசோதையுடைய பிரேமை அலௌகீகமான பிரேமையா, அந்த மாதிரி பிரேமையே கிடையாது அங்கேயும், அந்த மாதிரி அவளுடைய பிரேமைக்கு ஈடுனே அதுவும் கிடையாது. அப்படி ஒரு பிரேமை இருக்கே அந்த யசோதைக்கு. இன்னொருவர் மெய்யன்பர், நீ ஆலையில் இந்த உல பிரலயோதகத்தில் முதந்ததும் பேய்த்தாயான அவளுடைய நஞ்சை, அவளுடைய நஞ்சு கலந்த முளைப்பாலோடு சேர்ந்து அவளுடைய உயிரை வாங்கினதும் இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. ஆனால் உன்னை பார்த்து உலகத்தில் இதெல்லாம் நீ அந்த செயலையும் இந்த செயலையும் செஞ்சவனான உன்னை பார்த்து பயப்பட வேண்டியது நியாயமாக இருக்க, குழந்தை பயந்துன்ற போகிறது அப்படின்னு நீ எடுத்து உன்னிடத்துல பாலை கொடுக்கணும்னா அவளுக்கு அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், தைரியத்தை விடியா உன்னிடத்துல எவ்வளவு சத்தியமான பிரேமை இருக்கணும். இந்த பிரேமை யாருக்கு புரியும்னா, அதாவது கலப்படமான பிரேமை உள்ள ஹிருதயத்துக்கு இது யசோதையுடைய பிரேமை புரியாதான், சுவச்சமான ஹிருதயம் உள்ள பிரேமிகர்களுக்கு யசோதையுடைய ஹிருதயம் புரியும். ஆழ்வாருடைய நிர்ணயம் யசோதையோட பிரேமை யாருக்கு புரியும்னா, எவனுடைய ஹிருதயத்தில் கல்மஷமே இல்லையோ, எவன் வந்து அந்த இடத்துல தன்னை நிறுத்தி பார்த்து நாம் இதை தான் செய்வோம், இந்த இடத்துல இருந்தால் பயந்துன்றுவோம், நம்ம கிருஷ்ணங்கிட்ட போகமாட்டோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அவளுக்கு அதெல்லாமல் தெரியலையா, அவன் அகடித்த கட்டணங்கிற சாமர்த்தியமும் தெரியல, இவ முளை தந்தாள் அதனால் இறந்தாளுங்கிறதும் தெரியல, கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆகிட போகிறதே அப்படிங்கிறத கவலையில் எடுத்து வச்சுட்டு கிருஷ்ணனுக்கு பாலை கொடுத்தாள், அது எப்படி அப்படி ஒரு பிரேமை, எல்லாரும் பயப்படும் பொழுது இவழுந்து பால் கொடுத்தாளே அது என்ன அப்படி ஒரு பிரேமை. என்னொருவர் மெய்யன்பர், ஏழுல குண்டு ஆளிலையில் முன்னுருவனாய முகில்வண்ணா. இந்த பாசுரத்தில் வரிசையில் என்ன சொல்லிட்டு வர்றார், முதல் பாசுரத்தில் எம்பெருமானே உங்ககிட்ட நீ இமையாத கண்ணால் இருள் அகல நோக்கி அமையா புலன்கள் பொறிபுலன்கள் ஐந்தும் நமையாமல், நீ அப்படி வந்து அவனை அடைய முடியும்னு நினைக்காத, தபஸினாலே அடைய முடியும்னு நினைக்காத, அப்படின்னு தபஸினாலேயும் அடைய முடியும் தபஸினாலே அடைய முடியாதுன்னு நினைக்காத, அப்படியே கூடையே இன்னொன்று சொல்கிறார், எம்பெருமானா உன்னை வந்து வரிக்கும் பொழுது நாம் அவன் சொத்து, நம்மளுடைய சுவாமி அவன் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருந்தால் அவன் வரும்போது நீ அவனை விளக்க மாட்டான், இரண்யகசிபு சண்டை போட்டானே பகவான் வந்தபோது அந்த மாதிரி நீ விளக்க மாட்டாய் அப்படின்னு பகவானுடைய பெருமையன்மையை சொன்னார். வேதத்தினால எம்பெருமானை அறிஞ்சு விடலாம் வாஸ்தவம் தான், ஆனால் அந்த வேதத்தை உனக்கு கொடுத்தவன் பகவானே, வைதிகமான கர்மாக்கள் பண்ணும் பொழுது இது பகவானுடைய ஆராதனம், இது பகவத் ஆராதனம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நீ சந்தியாவந்தனம் பண்ணுறதோ இத்தர கர்மாக்கள் பண்ணுறதோ பிரயோஜனம் இல்லை, இது பகவத் ஆராதனம் அப்படிங்கிற புத்தி போகணும், அவனுடைய குணத்தில் மனசு லயிக்கணும், எம்பெருமானுடைய குணத்தில் மனசில் லயிக்கும் பொழுது அப்போ அது உனக்கு சபலமாகிறது அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றார். அடுத்து இந்த எம்பெருமானுடைய பிரேமையை பற்றி சொல்லின்றது, எம்பெருமானுடைய பிரேமிக்கவர்கள் யாருன்னு லிஸ்ட்டு போடுறார், அந்த லிஸ்ட்டில் யசோதை எடுக்கிறார், எம்பெருமானிடத்தில் பிரேமை எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லிஸ்ட் அந்த வரிசை கிரமத்தில் யசோதையை முதல்ல சொல்கிறார். யசோதையுடைய பிரேமை எத்தன்மை அது அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றார். யசோதை இடத்துலையும் பகவான் செய்த பிரேமை யசோதை விளக்காமல் இருந்தா, யசோதைக்கு எம்பெருமான் இடத்துல பிரேமை இருந்தது ஒன்று, தன்னிடத்தில் எம்பெருமான் செய்த லீலைகள் எம்பெருமான் அவளுக்கு பல சமயத்தில் தெரிஞ்ச போதும் பகவான் மறைச்ச போதும் தெரிஞ்ச போதும் எம்பெருமான் பகவான்கிற எண்ணம் இல்லாமல் தன்னுடைய குழந்தைங்கிற எண்ணம் தான் அவளுக்கு விஞ்சி இருந்தது, அதுக்கு காரணம் அவளுடைய பிரேமை தாங்கிறார். அதாவது கிருஷ்ணன் சொல்கிறான் சூரதாசில் சொல்கிறார், நீ வந்து இங்கேருந்து ஒன்று சந்தையிலேருந்து வாங்கினுட்டாடா கிருஷ்ணா. இவன் சொல்கிறான், பலராமன் சொல்கிறார், சந்தையிலேருந்து எங்கேயும் வாங்கிட்டு வந்தாச்சு உன்னை, நீ இவாளுக்கு பிறந்தவனே கிடையாது, இந்த ஊரில் இருக்கிறவாள்லாம் பாடுறா, சக்கச்சவேல்னு இருக்கா பாடுறா, நீ சொன்னால் வருத்தப்பட போகிறேன்னு பயப்படுறா, கண்ணங்கரேல்னு இருக்க நீ, உன்னை எங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டா, கொஞ்ச நாள் ஆனால் நீயே புரிஞ்சுப்படா, பலராமன் சொல்கிறது கிருஷ்ணனை. ஓ மையா மோகி தாவு பகுத்து கிஜாயோ அப்படிங்கிறார். என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுறாமா கிருஷ்ணன் வந்து அழறான். அவளுடைய பிரேமையை, தன்னிடத்தில் யசோத வச்ச பிரேமையை எம்பெருமான் திருப்பி பண்ணுறான் யசோத இடத்துல. அதுக்கு ஒரு வியாஜம் வச்சுருக்கான், அது ஒரு அது ஒரு அது ஒரு இந்த இன்சிடெண்ட்டில் பண்ணுறான். உடனே அவன் என்ன சொல்கிறா, எனக்கும் இப்போ வர வர அவன் யசோதை அடிக்கிறா, இவன் திருடுறான்ட்டு, வெண்ணை திருடுறான்ட்டு அடிக்கும்போது இதை சொல்கிறான், எங்க இவன் வேற எனக்கும் உன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது, நான் சொல்கிறேன் நான் வெண்ணை திருடலைன்னு. அவள்லாம் வந்து ஒசரமாக இருக்கிற பசங்கள்லாம் எடுத்து வெண்ணை என் மேலே ஈஷி விட்டுட்டா, அதை நான் சொன்னால் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, நீ என்ன சொல்கிற, நான் தான் எடுத்தேன் அப்படின்னு நான் நீ சொல்கிற, நான் சொல்கிறத நம்பலை, அவள் சொல்கிறத நம்புற, எனக்கே ஒரு சந்தேகம்மா, நீ ஒருவேளை அண்ணா சொல்கிற மாதிரி எங்கேருந்தே என்னை வாங்கிட்டு வந்துட்டியா, உன் பிழை உன் குழந்தை இல்லையோண்ணா, அதனால தான் என்கிட்ட நீ இப்படி பிரேமை இல்லாமல் இருக்கியோ அப்படின்னு கிருஷ்ணன் சொன்ன உடனே யசோதா அழுது விடுறா. ஏன் இப்படி சொல்கிற நீ, என்னாச்சு உனக்கு, இல்லை சொல்கிறாள் அண்ணா தான் சொல்கிறாள், எங்கேயோ ஒரு சந்தையிலேருந்து உன்னை வாங்கிட்டு விட்டாடா, நீ குழந்தையே கிடையாதுன்னு சொல்கிறார், நீ இப்போ என்னை திருப்பி திருப்பி அடிக்கிறத பார்த்தாலும் எனக்கு அப்படியே தான் தோன்றது அப்படின்னு சொன்ன உடனே யசோதா என்ன பண்ணுறா தெரியுமோ, கிருஷ்ணனை அழிச்சுட்டு போய், ஏன்னா அவளுக்கெல்லாம் வந்து கோதான் தனம், பசுதான் தனம் அவளுக்கு, இந்த பசுக்கள் கண்ணுக்குட்டியெல்லாம் இருக்கிற இடத்துக்கு அந்த கோசாலைக்கு என்ன ஆயிரக்கணக்கான பசுக்களை உடையவாவா, எவ்வளோ பசு இருக்கோ அவ்வளோ பணக்காரா, அந்த பசு எல்லாத்துக்கிட்டையும் பின்னாடி நிறுத்திடுறா. பசுவினுடைய பின்பாகம் ரொம்ப உயர்ந்தது, லக்ஷ்மி வாசம் பண்ணுற இடம்னு சொல்கிறது பசு, அந்த கோதூளி ரொம்ப விசேஷம், இந்த வேலை கோதூளி வேலைன்னு சொல்லுவா, அந்த இடத்துல போய் நிறுத்திண்டு பசு பின்னெல்லாம் நிறுத்திண்டு அது கீழே சத்தியம் பண்ணுறா. சத்தியம்டா கிருஷ்ணா, கிருஷ்ணன் அழறான் ஆக்சுவலாக. கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா, அப்படின்னா நான் உன் பிள்ளை இல்லைங்கிறது சத்தியந்தாம்மா, என்ன இவ்வளோ கேலி பண்ணுறா எல்லாரும். கிருஷ்ணன் அழறதை பார்த்துட்டு யசோதைக்கு அழுக வந்துடுறது. யசோதை சொல்கிறேன், அவன் கையை பிடிச்சின்னு சொல்கிறான், பசுமாட்டுக்கு பின்னாடி சத்தியம் பண்ணுறான், இது மாதிரி இந்த இத்தனை பசுக்கள் இருக்கே, இத்தனை பசுநாடு மேலே சத்தியம், நான் தான் அம்மா நீ தான் பிள்ளை, இனிமேல் நீ இந்த கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணோடனே இருக்க கட்டின்றுறோம் யசோதையை. இப்படி யசோதைக்கு பரமானுகிரகம் பண்ணுறான். அது மாதிரி எது சொல்கிறேன்னா, எம்பெருமான இடத்துல நம்மளுக்கு தேவையானது குறைவுபாடு இல்லாத பிரேமை, குறைச்சல் இல்லாத பிரேமை. இது எப்போ புரியும்னா, பகவான் வந்து இந்த 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 ஜீவகோட்டிகளில் இப்போ இந்த ஆழ்வார்களோ யசோதையோ முன்னாடி இருந்த பக்தர்களோ பிரம்மாலேருந்து ஆரம்பித்து எல்லாரையுமே ஒரு உபலக்ஷணம் தான், நம்மளை அந்த இடத்துல நிறுத்தி பார்த்துக்கலாம், நம்ம யசோதை இடத்துல நம்மளை நிறுத்தி பார்த்துக்கலாம், எல்லா ஜீவகோட்டிகளும் நாம் உபலக்ஷணம் தான். யசோதைய விபீஷணம் வருவானோ விபீஷணம் வருவானோ விபீஷணம் வருவானோன்னு படுத்துட்டுருக்கான் ரங்கநாதன் அப்படின்னு சொல்கிறா. விபீஷணம் வருவானோன்னா விபீஷணம் எல்லா ஜி நம்மளாம் வருவாமோன்னு படுத்துட்டுருக்கான்னு அர்த்தம். எந்த ஜீவன் எப்போ வருவானோ அது வரைக்கும் நான் படுத்துட்டுருப்பேன், நம்ம வருவானோ நம்மளை வருவானோ நம்மளை வருவானோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான் பகவான், அதுக்காக படுத்துட்டு இருக்கான் பகவான். வருவானோன்னு எதிர்பார்த்து தான் ஆச்சாரியெல்லாம் வரா திருமலையில் முன்னாடி, பகவானே நம்ம மேலே விழும்போது நீ விளக்காத அப்படின்னு சொல்கிறார் இல்லையோ, ரொம்ப அதாவது ரொம்ப சாரமான விஷயம், ரொம்ப சாரமான பாட்டு அந்த முதல் சொன்ன பாட்டு, அதனால் அதை திருப்பி சொல்கிறேன். தயிர்காரு மண்டபம், கொல்ல மண்டபம்னு ஒன்று உண்டு திருப்பதியில், முதல்ல ஒரு மண்டபம் இருக்க அதுக்கு கொல்ல மண்டபம்னு பேர். என்ன கொல்ல மண்டபம்னா, கொல்லன்னா இடையர்கள்னு அர்த்தம், இடையர்களுடைய மண்டபம் அது. ஆகத்தணைப்பார் அனைவரேன்னு சொன்னார் ஆழ்வார் அந்த பாசுரம், அதுக்கு சொல்கிறேன். ஒரு வருஷ காலம் ராமாயணம் காட்டார் அந்த ஊரில் இருந்து சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர், ஒரு வருஷம் முடிய போகிறது, அந்த ஊர் விட்டு கிளம்ப போகிறார், நெத்தியும் தயிர் கொண்டு கொடுப்பா ஒரு தயிர்காரி, ரொம்ப வயசான கிழவி அவள், அந்த கிழவி வந்து பணம் செட்டில் பண்ணணும், உனக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொல்லுமா, நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். நாளைக்கு சொல்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாவ, பணம்லாம் கணக்கு பண்ணிட்டு இருக்கா, யாரையோ இப்போ பக்கத்தில் இருக்கிறவளை கேட்குறா, யாரோ ஒரு சுவாமி இருக்கார், அந்த சாமி கேட்குறா, அந்த சாமியை சொல்லிவிடுறார், ஏ அவர்கிட்ட போய் பணம் கேட்பியா நீ, மோட்சதும் கேளு கொடுத்துருவார் உனக்கு அப்படின்னு சொல்லிடுறா, அவர்கிட்ட சொல்லிடுறா, அந்த பாட்டிக்கிட்ட சொல்லிடுறா, உனக்கு என்னமோ வயசாச்சு பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன், மோட்சம் கொடுத்துருவார் அவர் உனக்கு நினச்சா. அவள் சொல்கிறா, அவள் ஞானி போல் இருக்கு, அவளை அவளுடைய நிலை என்னன்னு தெரியல நமக்கு, ஆனால் அவள் சொல்கிறா எனக்கு ஒன்றுமே தெரியாதே, எனக்கு ஒன்றும் யோகி உனக்கு ஒன்றுமே தெரிய வேண்டாம், அவர் ஒரு ஓலை முறி கொடுத்தா போகிறோம் உன்னை அங்கே விட்டுருவான் அப்படின்னு சொல்கிறார். குரு பரம்பரையில் வர்றது விட்டுருவான்னா, அவளோட யோக்கியதை வச்சுது, ஆச்சாரியர்களோட யோக்கியதை வச்சு. என்ன யோக்கியத்தை உள்ளவன் இவன்? மற்ற நாள் போகிறா, மற்ற நாள் போனால் எவ்வளோம்மா கொடுக்கணும், உனக்கு என்ன பணம் கொடுக்கணும்னு அவர் கேட்ட உடனே, இல்லை சாமி நீங்கள் ஏதோ ஒரு முறி கொடுப்பீங்களாமே, அங்கே திறந்து விட்டுருவாங்களாமே வைகுண்டத்தில், அது கொடுங்க அப்படின்னு அடம்பிடிக்கிறாள். அவள் எம்பெருமானார்ட்ட வந்து அடம்பிடிக்கிறாள். எம்பெருமானார் சிரிக்கிற, யார் சொன்னான் உனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதேம்மா, யார் சொன்னவனுக்கு? இல்லை சாமி நீங்கள் அதை எனக்கு கொடுங்க, எனக்கு பணம் எதுக்கு சொல்லுங்கள், இவ்வளோ வயசாகிடுது, போக போகிறது நல்ல நல்ல கதிக்கு போகிறேண்ணா, எனக்கு ஒரு முறி கொடுங்க. அதெல்லாம் இல்லை, நீ போயிட்டு வா, நாளைக்கு வா, கணக்கு எவ்வளோ கணக்கு பார்க்கலையா நீ, நாளைக்கு கலெக்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்தால் தினைக்கும் வராவ பணம் வாங்கிக்க மாட்டேங்கிறா, நெத்தியும் வரா, நெத்தியும் இதை கேட்டுகிட்டே இருக்கா. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, பல நாள் ஆச்சு, என்னம்மா தயிரும் கொண்டு கொடுத்துட்டுருக்கா, பணமும் வாங்க மாட்டேங்கிறா. ஒரு நாள் சொல்கிறா, சாமி திருப்பி திருப்பி என்ன நடக்க விடாதீங்க சாமி, நான் உங்களுக்கு தயிர் நான் கொண்டு கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் அந்த முறி கொடுங்க, அந்த முறி கொடுங்கன்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணுறார், பக்கத்தில் இருக்க ஓலையிலேருந்து எடுத்து இவளுக்கு பரமபதம் அளிக்கவும் அப்படின்னு போட்டு ராமானுசன் கையெழுத்து போட்டு கொடுத்துரு, இதாம்மா முறி போ. அதை நேரம் எடுத்துகிட்டு போய் அந்த மண்டபம் இருக்கே, இப்போ அங்கே இவன் நிற்கிறான், இப்போ கன்மன் நிற்கிறான் இப்போ அந்த மண்டபத்தில், அந்த மண்டபத்துக்கு முன்னாடி அந்த ஓலையை வச்சு விழுந்து சேவிச்சாலாம். உடனே கபால பேதனமாய் மோட்சம் எடுத்துக்கொள்க, உடனே கபால பேதனமாய் உடனே மோட்சம், ஒன்றுமே புரியல யாருக்கும், என்ன ஆச்சுன்னே தெரியல யாருக்கும். அவ்வளவு அவ்வளவு சக்தி, அவ்வளவு சத்தியம் ஆச்சாரியாளெல்லாம், அவருடைய யோகியதை, அவளுக்கு என்ன யோகியதை இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது, அவர் யோகியதனால கொடுத்துருவானாம் பகவான், எம்பெருமானாரோட யோகியதனால கொடுத்துருவானா, ஆடி போயிட்டா எல்லாரும். இந்த மாதிரி எம்பெருமான பகவான் வேற இல்லை, குருநாதாள் வேற இல்லை, குருநாதாள் நம்மளை தேடி வந்து அனுகிரகம் பண்ணும்போது வாண்டான்னு விளக்கக்கூடாது, அது சொல்கிறது. ஒரு குருநாதாள் நம்மளை தேடி வந்து அனுகிரகம் பண்ணும்பொழுது எனக்கு இந்த அனுகிரகம் வாண்டான்னு விளக்கிடக்கூடாது, அதை வாங்கிக்கணும். அதை காட்டில் என்ன வேலை, அதான் சொல்கிறார், இந்த முதல் இமையாத கண்ணால் இருளகளை நோக்கி அமையா பொறிவுங்களை ஐந்து நம்ம உன் இந்திரிய ஜெயமே நீ பண்ணலன்னு வச்சுக்கோ, உன்னை தேடிட்டு வரான் ஆச்சாரியன், ஆச்சாரியனை நீ விட்டுவிடாத, உன் குருநாதாவில் விட்டுவிடாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, பெருமாளை விட்டுறாத பிடிச்சிக்கோ, குருநாதாவில் விட்டுறாத பிடிச்சிக்கோங்கிறார் ஆழ்வார்லாம். இந்த மாதிரி ஆழ்வாருடைய பாசுரங்களை காட்டிலும் உபகார சிந்தனை, அவ்வளோ உபகார ஸ்மிருதி அவர்கள், ஆழ்வார்கள் தனக்கு தெரிஞ்சது சூட்சமாத்தி சூக்ஷ்மமான விஷயங்களையும் பாசுரத்தில் கூட்டி கொடுத்துருக்கா எடுத்து சொல்லணும்ட்டு. இன்றைக்கி இந்த போன தடவை நாலு பாசுரம் சொன்னோம், இந்த தடவை இந்த பாசுரத்தினுடைய காம்பீரியம் பார்த்து ஒரு மூணு பாசுரத்தினு எடுத்துக்கிறேன், அடுத்த அஞ்சு பாசுரமாக சொல்லிடுறேன். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதாய கலிவைரிணேய சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம்.